अनुजधया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथ समारम्भान् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य चरणौ शरणम् प्रभद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचानूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்திருந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணார விந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலன் வால்மீகேர் முனிசிம்ஹத்ய கவிதாவனச்சாரிணர் शृण्वन् रामकथानाथम् कोणयाति पराम्भिजम् यप्पिभन् सततम् रामचरितामृतसागरम् अतृप्तस्थम् मुनिम् वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पतीकृतवाराशिम् मशकीकृतराक्षसम् रामायण महामालारत्नम् वन्दे अनिरात्मजम् अञ्जनानन्दनम् वीरम् जानकीशोकनाशनम् कपीशमक्षहन्तारम् वन्दे लङ्का भयङ्करम् மனோஜவம் மாருத துல்லியவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காவி ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலா கூறில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் கற்பாதி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றி நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடை புளையரமாகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையறக்கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதான் தலையறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவார் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிணண்டெழுத்தினார் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனக யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சனி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் ஜெய் ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா டிராஃபிக் ஜாம்னால ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு ஸ்ரோதாக்கள் க்ஷமிக்கணும் ராதே கிருஷ்ணா பகவான் எப்பொழுதுமே நம்மள ஃப்ரெண்டா தான் பார்க்கலாம் நம்ம எல்லாருமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சா போதும் அப்படின்னு ஏங்குறோம் த ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஃப்ரெண்ட் இருந்துட்டா வச்சுக்கோங்களேன் அது போல ஒரு சுகம் எதுவுமே கிடையாது உலகத்தை இன்னைக்கு எல்லாருமே பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஒரு வசதியா தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னா திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்றார் உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. ட்ரெஸ் போட்டு இருக்கும், ஒரு வேஷ்டியோ இல்லாட்டியோ ஒரு புடவையோட முந்தானையோ டக்குன்னு நழுவுறது, அவமானம் ஆயிடும். அப்ப நம்ம சொல்லி இந்த கை உடனே பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மூளைக்கு நழுவுறதுன்னு தெரிஞ்சவன அடுத்த நிமிஷம் கை ஓடி போய் அந்த வஸ்திரத்தை அப்படி போட்டு இந்த முந்தானையோ வேஷ்டியோ டக்குன்னு பிடிச்சிக்கிறது இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சு டக்குன்னு அவமானத்திலேருந்து காப்பாற்றலா போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. கஷ்டம்னு சொல்லி அதன் பிறகு பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு பண்ணா அது சக்கியம் இல்லை. கேட்கறதுக்கு முன்னாடியே போய் நின்று உன் கஷ்டத்தை நான் நிவர்த்தி பண்றேன் அப்படின்னு முதல்ல நிக்கணும். அந்த ஒரு சக்கியம் பகவானுக்கு உண்டு. நம்ம இங்க வெளியிலலாம் அப்படி போவோம், கார்ல போயிட்டு இருக்கோம், சமயத்தை டக்குன்னு கார்ல ஏதாவது திடீர்னு வந்து யாராவது போட்டா சொல்லுங்களேன், கண்ணாடி இருக்கு டக்குன்னு இப்படி கண்ணை மூடிடுவோம், நேரம் கண்ணை வந்து அடிக்க போறது இல்லை, இந்த கண்ணு டக்குன்னு மூடிந்து காப்பாத்துறதும் இமை டக்குன்னு. அப்ப அந்த இமைக்கு யார் சொல்லி தரா கண்ணை மூடிக்கோ அப்படின்னு, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரியாமியான ஹரி பெஸ்ட் ஃப்ரெண்டு நமக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம ஏதான தப்பு பண்ணிடுவோம், மிஸ்டேக் பண்ணிடுவோம், கூட இருக்கவாள்லாம் சொல்றா இது நீ பண்ணது தப்பு அப்படின்றான். நம்ம எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுவோம் அவளை, இல்ல நதிக்காக பண்ண அவ பண்ணது சரியா இப்படிலாம் சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுவோம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அந்தரியாமி ஹரி இருக்கான் பாருங்க, 10 வருஷம் கழிச்சு கூட சொல்லுவான் நீ அன்னைக்கு பண்ணது தப்பு தான், நீ பண்ணிருக்க பிராது, அந்த தப்பு நீ பண்ணது சரியில்லை, நீ பண்ணது தப்புன்னு தைரியமா யார் சொல்லுவா? நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான் சொல்லுவோம், வேற யாரும் சொல்லிட முடியாது. துரியோதனை ஏன் தெரியுமா வீணா போனா? கர்ணனாலதான் வீணா போனான். கர்ணனை மாதிரி தி வர்ஸ்ட் ஃப்ரெண்டு உலகத்துல யாருமே கிடையாது. நன்னா ஞாபகம், நம்ம சினிமா எடுத்துட்டா கர்ணனை பத்தின்றதுனால கர்ணன் ரொம்ப வசதியாலாம் நினைச்சுடாது, சினிமாக்கார எத்தனா எடுப்பான். ராவணன் கூட நல்லவன் சொல்லுவான், அவளுக்கு பணம் பண்ணணும் அவ்வளவுதானே, அதுக்கு மேல அவளுக்கு ஒன்றும் ஒரு பெரிய தாத்பரியம் எல்லாம் கிடையாது, பெரிய அபிப்பிராயம் எல்லாம் கிடையாது. கர்ணனால மட்டும்தான் துரியோதனன் வீணா போனான். கர்ணன் இல்ல வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அடங்கி இருப்பான், துரியோதனன் வேண்டாம் அந்த இப்படிலாம் பண்ணப்படாதுன்னு கொஞ்சம் புத்தி வந்திருக்கும். நல்ல ஃப்ரெண்டு யாருன்னா கிருஷ்ணன். அர்ஜுனன் காலில் விழுந்த உடனே அழகா பகவத்கீதையை சொல்லி நான் இருக்கேன் அவனை கவலைப்படாதேன்னு சொன்னான் பாருங்க. இது தர்ம யுத்தம், நீ பண்ணித்தான் ஆகணும், நீ இதை விட்டுட்டு போகப்படாதுன்னு அவனை தர்மத்திலேருந்து விலகி போகாதபடி தடுத்தான் பாருங்கோ, அதான் ஃப்ரெண்ட்ஷிப். தர்மத்தை விட்டு விலகப்படாது, அதர்மத்துக்கு போகாதபடி தடுக்கணும், இது ரெண்டும் பண்றவன் தான் நல்ல ஃப்ரெண்ட். ராமச்சந்திர மூர்த்தி த வேர்ல்ட்ஸ் எவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ராமாயணத்துல திரும்புற பக்கம் எல்லாம் பகவான் சகாவா நடக்கலாம், அப்படி இருந்துக்கலாம், த பெஸ்ட் சகா, அவ்வளவு அழகு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கிண்டல் பண்றான் ராமனை, என்னடா ராமா அவ்வளவு அழகா உரிமையோட சுவாமியோட தோல் மேல கை போட்டு வீதியில வளம் வராது. பகவான் இத்தனைக்கும் சக்கரவர்த்தி திருமகன், சக்கரவர்த்தி தனுஜாய இல்லையா, ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே, அவ்வளவு வசதி அவன், சாதாரணப்பட்டவன் இல்லை. நாதாய ரகுநாதாய சீதாயாக பதையே நம, இவ்வளவு வசதியான பிரபு. ஆனா அந்த அயோத்தியால ராமனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உண்டு, அவள்லாம் தோல் மேல கைய போட்டு வர்றாள், ஏய் நான் ராஜகுமாரன்டா என் தோல் மேலாம் கை போடாதேன்னு சொல்லலை, அவ்வளவு வசதியான ஒரு ஃப்ரெண்ட் ராமச்சந்திரன் பூர்த்தி. சரி, ஏதோ மனுஷாளுக்கு தான் ஃப்ரெண்டு நினைக்க வேண்டாம், ஒரு குரங்க தேடிட்டு வந்துட்டானா ஃப்ரெண்ட்ஷிப்காக, லோகத்துல யாராவது குரங்கு போய் ஃப்ரெண்டா வச்சுப்பாளா, மிருகங்களை ஃப்ரெண்டா வச்சுக்கிறதே பெரிய பாடு வச்சுக்கோங்க, அதுலயும் குரங்கு அது என்ன சமயத்துல என்ன பண்ணும்னு அதுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது, ஒரு ஸ்திர புத்தி இல்லாதது மந்தி குரங்கு. பகவான் ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டு உண்டு, ஆஞ்சநேய மூர்த்தி அயோத்தியால இருந்தார், அப்பவே வந்துட்டார். இப்ப சுக்ரீவனை தேடிட்டு வந்துட்டாராம், நீ என்னுடைய சகா அப்படின்னு. உனக்கு என்ன கஷ்டம் உண்டோ அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி உனக்கு ராஜ்யத்தை மீட்டு தருவேன்றா. இவருக்கே ராஜ்யம் இல்லை, இவர் பட்டாபிஷேகத்தையே கெடுத்து போடா காட்டுக்குன்னு அனுப்பியிருக்காரு. ஆனா சுவாமி சொல்றார், உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பேண்டான்றார். அதான் சுவாமி, தனக்கு என்ன நடக்கிறது, தனக்கு அது கிடைச்சதா இல்லையான்னு முக்கியம் இல்லை, தன்னை நம்பினவர்கள் அதை அடைஞ்சே ஆகும். அதானே பெரிய தர்மம். நம்மளால அப்படி முடியுமா அப்படின்னா கஷ்டம். நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அடுத்தவா கிட்ட பழகிறதே பாபம்னு நினைச்சிடும். இத்தனை நாளா பழகிருக்கேன், இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கேன், அவ திரும்பி என்கிட்ட எப்படி நடந்துக்கிறான், அதுபோல தானே நான் நடந்துப்பேன் அப்படின்னு வசனம் எல்லாம் பேசும். ஆனா சுவாமி அப்படி இல்லையா, தேடிண்டு வந்துட்டா, சுக்ரீவன் தேடிண்டு போகல, சுக்ரீவனை தேடிண்டு சுவாமி வந்துட்டார். கிருப காருண்யம் இருக்கு பாருங்க, உலகத்துல எதனால தாங்கிடலாம், வியாதிய தாங்கிடலாம், அவமானத்தை தாங்கிடலாம், தரித்திரத்தை தாங்கிடலாம், பகவத் காருண்யத்தை மட்டும் தாங்கவே முடியாது. நமக்கு புரியல, ஏதோ சில சில விஷயங்கள் நம்ம பிரார்த்திச்சுட்டு நடந்துடுத்துனா அது பகவத் கிருபை காருண்யம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம காத்தால எழுந்துக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எல்லாமே பகவத் காருண்யம். இந்த கையை அப்படி அசைக்கிறேன் அப்படின்னா பகவத் கிருபை, வாய திறக்கிறேன் சப்தம் வர்றது வார்த்தை வர்றதுன்னா பகவத் கிருபை, நான் சொல்றது உங்க காதுல விழறது பகவத் கிருபை, காதுல விழுந்த சப்தத்தினுடைய அர்த்தம் மூளையில போய் உரைக்கிறது பகவத் கிருபை, அதை கேட்டு நீங்க தலையாடுறது பகவத் கிருபை. எல்லாம் காருண்யம், எல்லாம் கிருபை 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 கிருபை. அவனன்றி ஓரணுவும் அசையாது. அவ்வளவு அழகா ஃபேன் ஓடுறது, லைட் எரியறது, மைக் வேலை செய்யறது, ஒரே கரண்ட் எனர்ஜி தானே. ஆனா ஃபேனுக்கு வந்து சுத்தி காத்து கொடுக்கிற ஒரு பலம் இருக்கு, லைட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கற பலம் இருக்கு, மைக்குக்கு சப்தத்தை விருத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய பலம் இருக்கு. இது மூணு ஒரே எனர்ஜி, ஆனா ஒவ்வொன்றும் அழகா விதவிதமா நம்ம இடத்துல வந்து சேர்றதுன்னா பகவத் கிருபை. அழகா தேடிண்டு வந்துட்டான சுக்ரீவனை தேடிண்டு வந்துட்டான் சுவாமி. வந்துட்டார் சுக்ரீவன், தன் கதையெல்லாம் சொல்றான். எங்க அண்ணா நானும் ரொம்ப ஒத்துமையா தான் இருந்தோம், ஒரு சின்ன பிரச்சனை, எங்க அண்ணா நான் சொல்றத கேட்கல புரிஞ்சுக்கல, என் பெண்டாட்டியையும் பிடுங்கிண்டு ராஜ்யத்தை விட்டே என்னை துரத்தி விட்டுட்டான். அண்ணாவும் ஒரு ராட்சசனும் சண்டை போட்டார்கள், ஒரு குகைக்குள்ள போய் சண்டை போட்டான், ரொம்ப நாளா வெளியில வரல அண்ணா, திடீர்னு ஒரு நாள் குகையிலேருந்து ரத்தம் வந்தது, ஐயோ அண்ணாவுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லி குகையை மூடிட்டு வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்றது தர்மமாச்சேன்னு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அண்ணா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். ஆயிடுச்ச பல விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ரொம்ப நன்னா பழகிட்டு இருப்போம், கொஞ்சம் ஒரு நிதானமா யோசிக்க மாட்டோம், எல்லாரும் எமோஷனல் இடியட்ஸா இருக்கும், எமோஷனல் பேக் எப்ப பார்த்தாலும் ஒரு எமோஷன், ஒன்னு பயம் இல்லாட்டி கோபம் இல்லாட்டி கவலை இல்லாட்டி சந்தேகம், எப்ப பார்த்தாலும் எமோஷனல் லெவல்ல இல்லாட்டி ஆர்வ கோளாறு ஓவர் என்தூசியாஸ்டிக் இல்லாட்டி டல்லா இருக்கும். இந்த எமோஷன்லெஸ் லெவல் தான் ரொம்ப நல்லது. ஒரு பத்து நிமிஷம் தூங்கினா வச்சுக்கோங்களேன், எழுந்தோட ஃப்ரெஷ்ஷா இருக்கு அபாடான்னு. ஏன் தெரியுமா, எமோஷனே இல்லாம இருந்த பத்து நிமிஷம், ஒரு எமோஷனும் இல்லை. சமத்துவம் யோகம் உச்சதே சமபாவனை, இந்த மைண்ட் ஒரே ஸ்திதியில இருந்ததுன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இந்த மைண்ட் எமோஷன் லெவல் ஏறி இறங்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி பிராண வியாயுவும் மாறும். சரி, நம்ம எல்லாருமே இந்த உடம்புக்கு இவ்வளவு வருஷம் எழுதிருக்கான்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது, எத்தனை பிராணன் விடுறோன்னு தான் கணக்கு. இவ்வளவு பிராணன்னு ஒரு பேக் பண்ணி வச்சிருக்கா, ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்கா. நம்ம ரொம்ப எமோஷனல் ஆகும் பொழுது நிறைய மூச்சு விட்டு விடுவோம், காமா இருக்கும் பொழுது லேசா மூச்சு விட்டு விடுவோம். இந்த ரிஷிகள் சித்த புருஷாலாம் எப்பொழுதுமே எமோஷன் குறைவா வச்சிருந்துருக்கா, அதனாலேயே அழகா பிராணனை பொறுமையா இழுத்து விடுறா, லாங் லைஃப். அந்த காலத்து பெரியவாள்லாம் 100 வயசுலாம் சாதாரணமா இருக்கா அப்படின்னா இந்த எமோஷன் லெவல் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். இந்த காலத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் எமோஷன், டிவி சீரியலுக்கு எமோஷன் ஆகலாம், கிரிக்கெட்ல 4 அடிச்சா எமோஷன் ஆகிறோம், தோத்து போனா எமோஷன் ஆகிறோம், ஜெயிச்சா எமோஷன் ஆகிறோம், அப்ப எமோஷன் ஆகும்போது என்னன்னா அவாவாளுடைய பலத்தை அவாவா இழக்கிறா. வெளியில இருந்து யாரும் சக்தியை தரல, உள்ளுக்குள்ளே எல்லாம் இருக்கு. இந்த மனசு ரிலாக்ஸா இருக்கிற வரைக்கும் ஆனந்தம். ஆனந்தம்ன்றது கஷ்டத்தை அனுபவிச்சு அதுல இருந்து ரிலீவ் ஆகிறது ஆனந்தம் இல்லை. என்ன வந்தாலும் மனசை பாதிக்காம இருக்கிறது தான் ஆனந்தம். துருவன் பிரகல்லாதன் செத்தாப்பா டெய்லி டார்ச்சர் பண்றான் பிரகல்லாதன். ஒரு தடவை கூட பிரகல்லாதன் எமோஷனலா அட்டாச் ஆகி ஐயோ எங்க அப்பா என்ன பாடுபடுத்துறானேன்னு நினைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆஹா நாராயணன் என்னை இவ்வளவு விதமா காப்பாத்துறானே. பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். லைஃப்ல லைஃபே அப்படிதான். நம்ம எல்லாரும் இந்த டிஸ்கைஸையே நினைச்சுட்டு இருக்கோம். ரிமெம்பர் த பிளெஸிங், ஃபர்கெட் த டிஸ்கைஸ். பிளெஸிங் அவ்வளவு இருக்கு. பிரகல்லாதன் ஓவரால் ஓ இன்னைக்கு விஷம் குடிச்ச நாராயணன் காப்பாத்திட்டானே, ஹா இன்னைக்கு அப்பா கடல்ல தூக்கி போட்டான் நாராயணன் காப்பாத்திட்டானே, இன்னைக்கு அக்னியில உட்கார வச்சான் நாராயணன் காப்பாத்திட்டானே. நாராயணன் காப்பாத்தினதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் முடிச்சுட்டு இருக்க நானும் முடிச்சுட்டு இருக்கோம். அப்ப நாராயணன் காப்பாத்துறான்ற இந்த விஷயத்தை தெளிவா வச்சுக்கணும், நிதானமா இருக்கணும். ராமாயணம் ரொம்ப அழகா எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுக்கறது. இது வெறும் ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்டோரி கிடையாது. பெஸ்ட் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக். இப்ப நிறைய புக்ஸ் எழுதுறா இல்லையா, ஹவு டு பி பாசிட்டிவ். ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் வாசிச்செல்லாம் அட் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் நிச்சயமா பாசிட்டிவா இருக்கிறது தானா வந்துடும். கிளீனா அவ்வளவு ஃபிட்டஸ்ட் ஆஃப் சர்வைவல் சொல்லுவாள்ல பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம், அதான் சொல்லு ஃபிட்டஸ்ட் ஆஃப் த சர்வை. முடியும், ஏன் முடியாது? எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும். மனுஷாளுக்கு அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் பலம் இருக்கு. சுக்ரீவன் சொல்றான், அண்ணா புரிஞ்சுக்கல நான் அவனை ஏமாத்திட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டான். நான் அவ்வளோ சொன்னேன் கேட்கவே இல்லை, அடிச்சு துரத்திட்டான், அடிச்சு துரத்திட்டான். நான் பேசுறத கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. நம்ம எல்லாரும் அப்படிதானே சொல்றோம், நான் சொல்றேன் நீ கேளு, யாரும் கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. ஏதோ எங்க நல்ல நேரம் உபன்யாசம் சொல்லும் போது கேட்டுக்குது, அந்த ரெண்டு மணி நேரம் அவ்வாடா நாங்க மட்டும்தான் பேசணும். மற்ற இடத்தெல்லாம் இப்படி யாரா ஒருத்தர் பேச விட்டுருவாள், ஹார்ட்ல ஒரு ஆர்குமெண்ட் நடக்கிறது, அப்படி உட்காந்து பேச விட்டுருவாள், அப்பாவே பேசிட்டோமே தாத்தாவே பேசிட்டோமே சும்மா இருக்கும், நான் சொல்றதை கேளுங்கோ அப்படின்னு. இந்த மேக்கரிச்சு 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 அது இந்த பேசி 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 நிறைய விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கும். யாரா ஒருத்தர் பேச குறைச்சிட்டோம்னாலே பாதி டென்ஷன் விட்டு போடும். அது ஸ்திரீகளுடைய சுபாவம் உண்டு. அது சொன்ன உடனே அந்த டிப்ல நிற்கும் அந்த வார்த்தை, அந்த ரிப்ளை ஒரு விஷயத்தை பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணுங்க இல்லையா அந்த விஷயத்தை அப்படியே தானா சரியா போயிடும். நெகட்டிவா போய் அதை போட்டு இடிச்சு படாத பாடுபடுத்தி ரொம்ப 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 ஜாஸ்தி பண்ணிடுறேன். சுக்ரீவன் சொல்லிட்டான், எங்க அண்ணா நான் சொன்னது ஒண்ணுமே கேட்கல, அடிச்சு துரத்திட்டான், என்ன கொலை பண்றதுக்கு வந்தான், தப்பிச்சோம் பழச்சோம் என்னை காப்பாத்திக்கணுன்றதுக்காக இந்த ரிஷ்யமூக பர்வதத்தை வந்து உட்கார்ந்து இருக்கேன் ராமா. ஏன்னா வாணி இங்க வர முடியாது, அவனுக்கு அப்படி ஒரு சாபம் இருக்கு, அதனால இங்க உட்கார்ந்து இருக்கேன், அதனால பழச்சிருக்கேன்டா ராமா. ராமன் சொன்னா கவலைப்படாதே, வாலிய வதம் பண்றேன்னு சுக்ரீவன் ஓகேன்னு பகவான் யார் எப்படி கேட்கிறாளோ அப்படி நடத்தி கொடுத்துருவான், ஜோரா நடத்தி கொடுத்துருவான். ஆச்சரியம், உடனே யுத்தத்துக்கு கிளம்புன்னுட்டான் பகவான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆள் சுக்ரீவன் சொல்றான், யார் இந்த வாலி சுக்ரீவன், இவாளுக்கே சுக்ரீவனுக்கே ஆஞ்சநேய மூர்த்தி போய் கைங்கரியம் பண்ணணும். சுக்ரீவன் சூரிய புத்திரன், வாலி இந்திரனுடைய புத்திரன், ஆஞ்சநேயர் சூரிய பகவானுடைய சிஷ்யன். சூரிய பகவான் கிட்டதான் அவர் எல்லா வேதங்களையும் கற்றுக்கிறார். அப்ப சூரியன் கிட்ட ஆஞ்சநேயர் கேட்கிறார், நீங்க எனக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கள், இதுக்கு நான் எதானும் காணிக்க கொடுக்கணும், என்ன பண்ணட்டும் அப்படின்னு சார். ஆக்சுவலா அந்த காலத்துல இந்த குருகுலம்னு ஒரு கான்செப்ட் உண்டு, எல்லாம் சொல்லி கொடுத்துருவா, அதுக்கப்புறமா தான் ஃபீஸ். இன்னைக்கெல்லாம் ரிவர்ஸ்ல போயிடுச்சு, முதல்ல ஃபீஸை கட்டினாதான் ஸ்கூலுக்குள்ளேயே விடுறாங்க. இதெல்லாம் கெடுத்தது பிரிட்டிஷ்காரன். ஆனா இன்னைக்கும் பல பேருக்கு பிரிட்டிஷ்காரன் இருந்த பொழுது இந்தியா நன்னா இருந்ததுன்னு ஒரு மோசமான அபிப்பிராயம் இருக்கு. அதான் வைத்திருச்சலே, அதுதான் பயங்கரமே. பிரிட்டிஷ்காரன் பண்ண எல்லா நல்லதுமே அவனுக்கு தான் பண்ணானே ஒழிய தேசத்துக்கு ஒரு நல்லது இன்னி வரைக்கும் பண்ணதில்லை. ஞாபகம் எல்லாத்தையும் இந்தியாவில் ஹோட்டல்னு ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது. அன்னத்தை விற்கிறதுன்னு தெரியாத ஒரு தேசம் இது. எல்லாத்தையும் அன்னக்கூட சத்திரம் இருக்கும். யாராவது ரெண்டு பேர் போறோம்னா சத்திரத்தை தங்கிப்பான், சாப்பிடுவான், அப்புறம் டிராவல் பண்ணுவான். இப்படிதான் இருந்தது தேசம். இந்த அன்னத்தை விற்கிறது, கல்வியை விற்கிறது, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டியா நாலந்தா யூனிவர்சிட்டி தான். யூனிவர்சிட்டின்ற ஒரு கான்செப்டை சொல்லி கொடுத்தது சனாதனமான ஹிந்து தர்மம் தான். எல்லாத்தையுமே தி பெஸ்ட் தி ஃபர்ஸ்ட் சனாதனமான தர்மம் தான். அதை பார்த்துதான் காப்பி அடிச்சு அதை பணம் பண்றது எப்படி நீ கத்துனுட்டா. எல்லாமே பணமே இல்லாமல் சுகமா இருந்த ஒரு தேசம் இது. ஆச்சரியம். அந்த சுக்ரீவனுக்கு சூரியதேவன் அப்பா அவரால் அவர் சொல்லிட்டார், ஹே ஆஞ்சநேயா, என் புள்ள சுக்ரீவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, நீ அவனுடைய ஃப்ரெண்டா இருந்து அவனுக்கு ஒத்தாசை பண்ணு, உன்னை தேடிண்டு சுவாமி வருவார்னு குரு வார்த்தை வீண் போகாது. குரு சாட்சாத் பரபிரம்மம். ஆச்சாரியன் வார்த்தை வீண் போகவே போகாது. பகவான் சொன்னா கூட நம்பலாம், நம்பாமலும் போகலாம். அது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனா பெரியவா சொல்லிட்டா, ஆச்சாரிய புருஷா சொல்லிட்டான்னா அந்த விஷயம் நடந்தே தெரியும். ஏண்டா அப்படின்னா பகவான் பக்தானுடைய வார்த்தைக்கு அப்படி ஒரு மரியாதையை கொடுக்கறான். அதனாலதான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு கண்ணன் பார்த்த சாரதியா உட்கார்ந்தான். ஆனா பீஷ்மர் சத்தியம் பண்ணிட்டார், ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு பகவான் தன் சத்தியத்தை காத்துல விட்டுட்டான். ஏன்னா என் பீஷ்மர் தோத்து போகப்படாது, அவ்வளவுதான். என் பக்தன் தோக்க மாட்டான். கௌண்டேய பிரதி ஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் ஒரு நாளும் அழிவதில்லை அப்படின்னு பகவான். என் பக்தன் தோத்து போக மாட்டான்டா, அவன் ஜெயிச்சே தீருவான் அப்படின்றார் சுவாமி. அதனால சூரியதேவன் சொல்லிட்டான், ஆசிரியர் இவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், மகா மந்திரியா இருக்கார், பகவான அழகா தேடிண்டு வந்துட்டார். இந்த சுக்ரீவனும் வாலியும் ஒரு குரங்குக்கு பிறந்த குழந்தை. பிரம்மதேவர் ஒரு சந்தர்ப்பத்தை நன்னா தியானம் பண்ணார். நிறைய நாள் தியானம் பண்ணாலும் மனசு அப்பாடா நிறைஞ்சு இருந்தது. தியானம் பண்ணி முடிச்சார், கண்கள் ஆனந்த பாஷம் வழிஞ்சிருக்கு. அப்பாடா திருப்தியா ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டோம். அப்ப அவர் கண்ணத்திலேயே கண்ணிலேருந்து வழிஞ்சது கண்ணீர் கீழே விழுந்து ஒரு குரங்கா மாறிடுச்சு, ஆண் குரங்கா. அந்த ஆண் குரங்கு அங்க எங்கெல்லாம் சுத்தின் இருந்தது. ஒரு நாள் ரொம்ப தாகமா இருக்கேன்னு தண்ணி குடிக்க ஒரு சரசுக்கு போச்சு. அப்படி தண்ணீரை எட்டி பார்த்தது, ஓ தன்னுடைய விரோதின்னு சொல்லி அந்த குரங்கு அடிக்கணும்னு தண்ணியில குதிச்சு விடுத்தது. தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்து தண்ணியில குதிச்சவொன்னு அந்த ஆண் குரங்கு பெண் குரங்கா மாறி போயிடுச்சு. அது பாட்டுக்கு அலைஞ்சின்றது. ஒரு நாள் இந்திரனும் சூரியனும் ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்துட்டு, ஆஹா குரங்கு அழகா இருக்கே அப்படின்னு. காமத்துக்கு ஒன்னும் வெவஸ்தெல்லாம் வேண்டாம். காமத்துக்கு வவஸ்தையே இல்லாத ஒண்ணுன்னா காமம். ரெண்டு பேரும் ஆசைப்பட்டுட்டா. உடனே இந்திரனும் அதோட காமசுகம் அனுபவிச்சான், சூரிய தேவனும் காமசுகம் அனுபவிச்சான். அவ்வளவு அழகா இந்திரனுடைய பலத்தினாலே அந்த குரங்குடைய வாலேந்து பிறந்தது வாலி. சூரிய தேவனுடைய பலத்தினால அந்த குழந்தைய குரங்குடைய கழுத்தினுடைய அம்சத்திலேந்து வந்ததுதான் சுக்ரீவன். நல்ல கழுத்து உடையவன், அழகான கழுத்திற்கு சுக்ரீவனுக்கு இவன் வாழ்வேந்து பிறந்ததுனால வாலின்னு பேர். ரெண்டு பேரும் அண்ணா தம்பி தான். ஆச்சரியமா. ஆனா இப்ப சண்டை வந்துடுத்து பகவான் ஒத்தாசை பண்றேன்னு சொன்ன உடனே சுக்ரீவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு வாலியுடைய பெருமையெல்லாம் சொல்றான். அப்பா இந்த வாலி ரொம்ப பலசாலி, ராவணனையே ஒரு தடவை பூச்சி மாறி பிடிச்சு அங்கதனுடைய தொட்டில மேல கிழுகிழுப்ப மாதிரி தொங்க விட்டுட்டான். 20 கால் 10 கை 10 கால்லாம் ஒன்று இல்லையா அவனுக்கு. அந்த மாதிரி அழகா அந்த 10 தலை இருக்கிறதுனால ஒரு பூச்சி மாதிரி எடுத்து அங்கதனுடைய தொட்டில குழந்தைக்கு மேல தொட்டில கிழுகிழுப்ப கட்டுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ராவணனை கட்டி வைக்கிற அளவுக்கு பலசாலி இந்த வாலி. அவ்வளவு பலசாலிப்பா, பெரிய ராட்சசனோட சண்டை போட்டான். பெரியவன் அவன் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பெரிய எலும்பு கூட காட்டான் சுக்ரீவன். பெரிய எலும்பு கூட காட்டிட்டு இதெல்லாம் வாலி சர்வசாதாரணமா தூக்கி அடிச்சான். சர்வசாதாரணமா ஒத்த கையில அவன் தூக்கி அடிச்சான். அவ்வளவு பலசாலி ராமா, உன்னை பார்த்தா அவ்வளவு பலமா எனக்கு தோணலன்ற சுவாமிக்கு இதை விட அசிங்கம் உண்டா. ஒரு குரங்கு ராமனுடைய பலத்தை எடை போடுறதா, சுவாமி தேவே நிக்கிறது, ஏன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு இல்லையா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மரியாதை கொடுத்து பகவான் அப்படியா ராமா தப்பா எடுத்துக்காத, எனக்கு என்னமோ அவ்வளவு நம்பிக்கை இல்லை உன்னுடைய பலத்துல. லக்ஷ்மணன் கோபமா பாக்கிறார், ஆஞ்சநேயர் கோபமா பாக்கிறார், சுவாமி கொஞ்சம் கீழே இறங்கி வந்தா அவன் இன்னும் மோசப்படுத்துறானே அநியாயம் பண்றானே பார்த்தாலும் ஒன்னும் பேச முடியல. உடனே பகவான் கேட்கிறார், என்ன பண்ணா நீ நம்புவா சொல்லு சுக்ரீவா, இந்த எலும்பு கூட ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப கனம் உண்டு, இதனை தூக்கி அண்ணன் போட்டா வச்சுக்கோயேன் நான் நம்புவேன் அப்படின்னு விட்டான். பகவான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பகவான் பார்த்தான், சுக்ரீவனை பார்த்து சிரிச்சான், அந்த ராட்சசனுடைய எலும்பு கூடு இருக்கு தன் கால் கட்டவர்னால அப்படி போய் ஒரு நெம்பு நம்பினான், சும்மா அப்படி கால் எப்படி ஆட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி கட்டவர்களை தூக்கி அடிச்சான், ரொம்ப தள்ளி போய் விழுந்தது. உடனே லக்ஷ்மணன் ஆச்சனைகள், ஆஹா சூப்பர் சுக்ரீவன் கொண்டாட போறான்னு பார்த்தா உடனே சுக்ரீவன் சொல்றான், ஓகே ராமா ஆக்சுவலா இந்த வாலியில தூக்கி போடும்பொழுது உடம்புல சதை மாமிசம் ரத்தம் எல்லாம் இருந்தது வெயிட் ஜாஸ்தி, இப்போதான் எலும்பு கூடுதானே அப்படின்னு பகவான் பார்த்தான். என்ன பண்ணி இவனை நம்ப வைக்கிறது, நம்ம கிட்ட அப்படிதான் மாட்டிட்டு முடிக்கிறார், நமக்கும் சுக்ரீவனுக்கு ஒன்றும் வித்தியாசமே இல்லை, இத்தனை வயசுல எவ்வளவு பிரார்த்தனை பண்ணிருக்க எத்தனை நடத்தி கொடுத்துருக்க, ஆனாலும் இன்னைக்கும் ஏதான பிரார்த்தனை நடக்கணும்னா 1 ரூபாயை முடிஞ்சு வச்சு இது நடந்துடுத்துனா உண்டியல்ல போடுறேன், இது நடந்துடுத்துனா திருப்பதி வரேன், இது நடந்துடுத்துனா குருவாயூர் வரேன், அது முக்காவாசி மாற்றுறது கணபதி பிள்ளையார் தான், இது நடந்துடுத்துனா 108 தேங்காய் உடைக்க நடந்துடுத்துனா, எத்தனை தடவை தேங்காய் உடைச்சிருப்பேன், இவ்வளவு தடவை ப்ரூவ் பண்ணிட்டா, ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் ப்ரூவ் பண்ணாதான் அது தெய்வம், அதனால சுக்ரீவன் ரொம்ப மோசம் நினைக்க வேண்டாம், சுக்ரீவனும் நாமளும் ஒண்ணு, சுக்ரீவன் கூட ரெண்டு பரீட்சை தான் வச்சான் பகவான் நம்புறதுக்கு, நம்ம ஒவ்வொரு நாளும் பரீட்சை, நான் இவ்வளவு பூஜை பண்ணேனே எனக்கு ஏன் பண்ணல, நான் இவ்வளவு கோவில் வந்தேனே எனக்கு ஏன் கஷ்டம் வந்தது, நான் கோவிலுக்கு தானே போனேன் கீழே விழுந்து கை உடஞ்சு கொடுத்தேன், கோவிலுக்கு போகிறேன்னா தலையே போயிருக்கும், கோவிலுக்கு போனதுனாலதான் கீழே விழுந்து கை உடஞ்சதோட நின்று போயிடுச்சு, கை உடஞ்சதுனால அட்வான்டேஜ் என்னன்னா ஆத்துல ஒரு வேலை பண்ண வேண்டாம், யாருடைய கல்யாணத்துக்கும் போக வேண்டாம், கிரகப்பிரவேசத்துக்கு போக வேண்டாம், அடுத்த வாழை போய் சௌக்கியமான விசாரிக்க வேண்டாம், அவாவா நம்மள தேடிட்டு ஹார்லிக்ஸும் ஆரஞ்சும் வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பாரு, ட்ரீட்மெண்ட் சிலதெல்லாம் போர்ஸ்டு ரெஸ்ட், பகவானா கிருப பண்ற கிருபைய ஒழுங்கா பார்க்கணும், நம்மளாம் தப்பாவே பார்த்துட்டு இருக்கோம், உடம்பு நன்னா இருந்தா சொல்ல எங்காவது கல்யாணத்துக்கு ஏன் வரலன்னு சண்டை போடுவோம், முகத்தை தூக்கி வச்சுப்பான், நமக்கு உடம்பு முடியாம இருந்தா வச்சுக்கோங்களேன் பத்திரிகை கொடுத்து நீங்க சமப்பட வேண்டாம் இங்கே இருந்து ஆசீர்வாதம் பண்ணா போதும் அப்படின்னு எவ்வளவு ஈஸி தெரியுமா, பாம்பேல எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் டிராவல் பண்ணி இந்த வெயில் 40-45 டிகிரி வெயில் ஆத்த விட்டு இறங்க ரொம்ப உசுரோட வருவோமானே கேரண்டி இல்லை, இந்த கூட்டத்தில் ஏறி இறங்கி மிதிபட்டு உதப்பட்டு டிராபிக் சிக்னல் எல்லாம் மாற்றி இதெல்லாம் இல்லாம பகவான் சௌகரியமா ஆத்த கிரின்னு வச்சா ஆனந்தமா இருக்க வேண்டியது தானே, கை உடஞ்சு கொடுத்து கால் உடஞ்சிட்டு எங்கேயும் போக முடியல, நிம்மதியா உட்காந்து சகஸ்ரநாமம் ஜபிக்கலாமே யார் வேண்டாம்னா, உட்காந்து ராமாயணம் வாசிக்கலாமே யார் வேண்டாம்னா, எத்தனையோ ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் இருக்கு யார் பண்ண வேண்டான்னு சொன்னான், அப்பயும் உட்காந்து இந்த பாழா போன இடியட் பாக்ஸ பார்த்துட்டு இருக்கோம், டைம் பாஸ் ஆகுறது இல்ல, டிவியை சொல்லுவா இடியட் பாக்ஸ் அப்படியா, ஏன்னா நம்ம சொல்றது அது கேட்கல, அது சொல்றதுதான் நம்ம கேட்கணும், நம்ம தான் கேபிள் டிவிக்கு பணம் எல்லாம் கொடுக்கணும், மாசம் 250 ரூபாய் 350 ரூபாய் என்னமோ அவாவது தெரியும், அவன் அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது தான் நம்ம உட்காந்து இருக்கணும், நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம சொல்ல முடியாதுதான், அவன் நைட்டு 1 மணிக்கு நமக்கு பிடிச்ச படம் போட்டா நம்ம 1 மணிக்கு உட்காந்து பார்க்கணும், எனக்கு இந்த டைம் பாக்குறேன், நம்மள எல்லாரும் விலைக்கு வாங்கி வச்சிருந்துருக்கான், கேட்டா நம்ம எஜமானன்றா, நம்ம எஜமானனே இல்லை, நம்ம எல்லாருக்கும் வேலைக்காரன் ஆயாச்சு, நம்ம யாருக்கு தெரியுமா எஜமானன், பகவானுக்கு மட்டும்தான் எஜமானன் தான் இருக்கும், அதனால தைரியமா திட்டோம், உனக்கு கண்ணு இருக்கா எனக்கு என்ன கிருபை பண்ண இவ்வளவு நாள் பண்ணேனே நல்லா மறந்து போயிடுதா அப்படின்ட்டு சுக்ரீவன் கேட்டுட்டான் சுவாமி கிட்ட, சரி ஓகே ராமா அப்படின்ட்டான், உடனே பகவான் திரிச்சார், இல்ல சுக்ரீவன் இன்னும் திருப்தி ஆகல, எப்படி நீ திருப்தி ஆகவையோ அப்படி நான் உனக்கு அந்த ப்ரூவ் பண்றேன், என்ன அவசியம் இருக்கு சுவாமிக்கு போறான் போக வேண்டியதுதானே, அதெல்லாம் கிடையாது, அவன் நான் ஃப்ரெண்டா ஏத்துனுட்டேன், அவனுடைய துக்கத்திலேருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்குறேன்னு சங்கல்பம் பண்ணிவிட்டேன், அப்ப அவனுக்கு வேண்டியதை பண்ண வேண்டியது என் தர்மம்னு வச்சிருந்திருக்கான், ராமனை போல தர்மம் தெரிஞ்சுவா யாரு, தர்மோ ரக்ஷதி ரக்ஷித, தர்மம் வசதியாச்சு. அப்ப உடனே சுக்ரீவன் சொல்றான், அழகா ஏழு மராமரங்களை காட்ட, ஏழு மரங்களை காட்டிட்டு இதெல்லாம் வாலி ஜாலியா உழுக்குவான், ஒன்னா சேர்த்து எல்லாம் ஒட்டின்னு இருக்க ஏழு மரமும், ஏழு மரத்தை ஒன்னா உழுக்குவான், ஒரு இலை இல்லாம எல்லாம் கீழே உதிர்ந்துடும், அவ்வளவு பலசாலி ராமா. இந்த ஏழு மரத்தை நீ தொடச்சு காட்டிட்டே அப்படின்னா நான் நம்புறேன் அப்படின்னு பகவான் பார்த்தா சிரிச்சா. லக்ஷ்மணனுக்கு கோபமா வர்றது, எங்க அண்ணாவை விஸ்வாமித்திரர் கூட இப்படி கேள்வி கேட்கல, யாக சம்ரக்ஷண லக்ஷ்மண விஸ்வாமித்திரர் கேள்வி கேட்கல, வசிஷ்டர் கேள்வி கேட்கல, ஜனக மகாராஜா கூட இப்படி கேள்வி கேட்கல, சிவதனு சொல்லிட்டு உடச்சாள் எங்க அண்ணா. இந்த பாழா போன குரங்கு கிட்ட போய் எங்க அண்ணா வில்வித்தியை காட்ட வேண்டியிருக்கேன், இவ்வளவு கஷ்டம். ராமக சஸ்திரபிருதாமகம் பகவான் கீதர் சொல்றார், ஆயுதம் தரிப்பவர்களில் நான் ராமன்றான், அது ராமனை போல லோகத்தை யாருமே கிடையாது, அவ்வளவு வசதியானவன், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவா. அது ராமச்சந்திரமூர்த்தியை குறிச்சு சொல்ற வசனம். சித்திரக்கூடத்தை இருக்கும் பொழுது தாயார் மடியில சுவாமி படுத்துட்டு இருக்கார், அப்பதான் ஜெயந்தன் காக்காசுரன் புத்தி அசுர புத்தியாயிடுச்சு, காக்கா வேஷத்துல வந்துட்டு தாயாருடைய மார்பெல்லாம் கீறி குத்தி தத்தம் பண்ண வச்சுட்டான். தாயா சரி பெருமாள் தூங்கிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் ஆகப்படாதுன்னு விட்டிருந்தா, ஆனா கடைசியில ஒரு ரத்த துளி பெருமாள் முகத்துல தெளிச்சு விடுத்து. உடனே ராமன் எழுந்து பார்த்தா பக்கத்துல கோதண்டம் அம்பு எதுவுமே இல்லை, உடனே ஒரு புல்ல கிள்ளி பிரம்மாஸ்திர மந்திரத்தை சொல்லி அடிச்சா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ராமனுக்காக சொன்ன வாக்கியம். நம்ம இப்ப இருக்கெல்லாம் புல் தடிக்க பயில்வான் தான், புல்ல எடுத்து ஆயுதமா விடுற பயில்வான் யாருமே கிடையாது. அப்படி விட்டுட்டான் ஈரேழு பதினாலு லோகங்களும் சுத்தறது, கடைசியில இந்த காகம் பகவானுடைய திருவடியிலேயே வந்து விழுந்தது. சித்திர கூட திருப்ப திருக்காக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம்னு பின்னாடி ஆஞ்சநேயம் ஊற்றி சீதை கிட்ட அந்த விருத்தாந்தத்தை சொல்றார். அவ்வளவு பலசாலி ராமன் புல்லுல பிரம்மாஸ்திர மந்திரத்தை சொல்லி அடிச்சான்னா வீண் போகாம அடிக்குமா. அந்த பகவான பாத்தியவன் சொல்றான், இந்த ஏழு மரங்களை தொலைச்சு காட்டுதான் பகவான் கவலையே படல, அழகா எடுத்தான் வில்லுல அம்ப கோதான் அடிச்சானா சுவாமி, ஏழு மரங்களையும் தொலைச்சென்று ஆகாசத்துல போய் பூமியையும் தொலைச்சென்று வந்து சுவாமியுடைய அம்பராசுமி வந்து அப்படி உக்காந்துதான். இப்படி பாக்கறா ஆஞ்சநேயனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவன் எப்படி இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறான்னு, சுக்ரீவன் கையெல்லாம் தட்டி சூப்பர் ராமா இப்ப நம்புறேன்னு இவன் நினைச்சானா உள்ளுக்குள்ள இருக்க உயிரையே வெள்ளெடுத்துட்டு வருவான். அப்ப கூட சுக்ரீவனுக்கு பாருக்கோ, ராமா இங்கேருந்து ஒரு அம்பு போட்டு வாலியை கொண்டு போட்டுறான்னு சொல்ல தோணல, எல்லாம் கஷ்டப்படுத்திக்கிற கூட்டம், எல்லாம் நீ பார்த்து போடான்னு விட வேண்டாமா, போனலையா அவனுக்கு. இன்னொரு விஷயமும் உண்டு, நம்ம நம்முடைய கர்மாவை பண்ணா சுவாமி சகாயம் பண்ணுவோம், சும்மா இருந்தா நடக்காது, நம்ம டியூட்டியை நம்ம பண்ணணும். நிறைய பக்தி இருக்கு அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா இந்த சினிமாவில காட்டுற மாதிரி தானா பாத்திரம் வரும், தானா அரிசியை போடும், தானா தண்ணியை விடும், தானா ஆகும், அதெல்லாம் நடக்காது, அதான் சினிமாவில வேணா நடக்கும். ரொம்ப எப்ப நடக்கும், ஜனாபாய்க்கு நடந்திருக்கு, பண்றவன் பண்ணிருக்கான், எப்பன்னா அவள் தண்ணீரை மறந்த ஒரு ஸ்திதியில பிரம்மம் அவளுக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு பண்றது, எதிர்பார்த்தோம் அப்படியே நடக்காது. நம்ம கர்மாவை பண்ணாதான் ஜீவிதம் ஒழுங்கா நடக்கும், புருஷ பிரயத்தனம் தெய்வ சங்கல்பம் இது ரெண்டு சேர்ந்ததுதான் ஜென்மம், ரெண்டு எது ஒண்ணு சரியில்லைனாலும் ஜென்மம் சுகமா போகாது, ரெண்டு வேணும், புருஷ பிரயத்தனம் வேணும், தெய்வ சங்கல்பம் வேணும். நான் அங்கேயே இங்க வரணும் அப்படின்னா கீழே இறங்கணும், டாக்ஸியில ஏறி உட்காரணும், உட்காந்துட்டுதான் டாக்ஸி தானா போகும், இந்த டாக்ஸியில வந்து உட்காடுறதால என்னுடையது தானே. இங்கேருந்து நீங்க ஏதோ ஊருக்கு போற ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருக்கு, ஸ்டேஷன்ல போய் ட்ரெயின் ஏறிட்டா போதும், ட்ரெயின் அதுக்கப்புறம் உங்களை ஊர்ல கொண்டு போய் சேர்த்துரும். இங்கேருந்து ட்ரெயினுக்கு போகிறது, ட்ரெயின்ல ஏறுறது, ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்றதால நீங்க தானே பண்ணணும், அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம், அப்ப கூட போக வேண்டியது நீங்க தானே. சரி போனா போறது யாரோ சாதம் போடுறா, சரி போனா போறது பிரசஞ்சி வைக்கிறா, சரி போனா போறது கையில கொடுக்கறா, சரி போனா போறது வாயிலையும் ஊட்டி விடுறா, போனா போறதுன்னு அவன் மெல்ல முடியுமா, அவாவானே மெல்லணும், அவ்வளவுதான் கடைசியில நம்ம தானே மெல்லணும், வாயில ஊற்ற வரைக்கும் பண்ணிடலாம், மென்னு முழுங்கிறதுன்ற ஒரு கர்மம் நம்ம பண்ண, நம்ம பண்ற கர்மம் இவ்வளவுதான், அதெல்லாம் சுவாமி பண்ற. அதனால சுக்ரீவன் கிட்ட சொல்லிட்டா, நீ வாலிய யுத்தத்துக்கு கூப்பிடு, நான் உனக்கு சகாயம் பண்றேன்னு. அழகா போனான் சுக்ரீவன். ஏ வாலின்னெல்லாம் கத்தினான். வாலிக்கு ரொம்ப ரோஷம் வந்துடுச்சு. எவ்வளவு திமிர் இந்த பயலுக்கு, திரும்பி வந்துட்டானா அப்படின்னு சொல்லி வந்தான். பெரிய யுத்தம் நடக்கிற, பெரிய யுத்தம் நடக்கிற, ரெண்டு பேரும் முட்டிக்கிறா, மோதிக்கிறா, அடிச்சுக்கிறா, என்ன பண்றதுனே தெரியல. ராமன் திரு திரு முடிச்சுட்டு இருக்கா. சுக்ரீவன் திரும்பி திரும்பி பாக்குறான். டேய் அட்ரா அட்ரா, உன்னை நம்பி வந்திருக்கேன்டா. இது வரைக்கும் நான் சண்டை போனாங்க, ஏதோ உடம்புல அடி வாங்காம ரிஷிய மூக்க பருவத்துல நிம்மதியாவது இருந்தேன். ஏதோ காய் கனி கலங்க தின்னு, ஏதோ ஒரு அம்ப தூக்கி ஏழு மரத்தை முடிச்சாய், இதெல்லாம் பண்ணேன், நம்பி வந்தேனடா, ஏண்டா ஏண்டா ஏண்டான்னு பாக்குறான். பகவான் அம்பு போடுற மாதிரியே தெரியல. சுக்ரீவன் பார்த்தான் டென்ஷனா, இதுக்கு மேல அடி வாங்க முடியாது. ஓடி வந்துட்டான். அவனை எவ்வளவுதான் அடி வாங்குவான், பின்னா ஓடி வந்துட்டா. பின்னாடியே ராமன் லக்ஷ்மணன் ஆச்சனை எல்லாம் ஓடி வந்துட்டான். சுக்ரீவன் அழவான். நான் உங்ககிட்ட கேட்டேனா, இப்படி போய் சண்டை போட சொல்லிட்டு இப்படி அடி வாங்க வச்சுட்டு, எவ்வளவு என்ன அடி அடிக்க, நீ வாலிக்கிட்ட அடி வாங்கினா உனக்கு தெரியும்டா ராமா, என்ன அடி அடிக்கிறான் தெரியுமா, ஒரு அம்பு போடுறது உனக்கு என்ன கஷ்டமாச்சு அப்படின்னா. உடனே பகவான் சொன்னான், சாரி சுக்ரீவா, தப்பா எடுத்துக்காத, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தேடா, இங்கேயாவது மிஸ் ஆகி அம்பு ஓ மேல போட்டுட்டே வச்சுக்கோயே, அது பெரிய குற்றம் ஆயிடாதான்டா. எங்கேயா நம்புற மாதிரி இருக்க, சுவாமிக்கு தெரியாம இருக்குமானா, சுவாமி மனுஷனா நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஜாக்கிரத வேணும், ஒரு நிதானம் வேணுன்றதுக்காக சரி சொல்றாரோன்னு. இப்ப ஓடி திரும்பி ரிஷியமுக படுறது ஓடி வரான் இல்லையா, அப்ப ஓடி வரும்பொழுது சுக்ரீவன் தெரியணும் இல்லையா. பின்னாடி ஒருத்தர் அடிக்கிறது துரத்திட்டு வரான், ஒருத்தர் பயந்து ஓடி வரான். பயந்து ஓடி வரும்போது சுக்ரீவன் தெரியணுமே, அப்ப ஏன் அடிக்கல அடிக்கல தெரியவா காரணம் சொல்றான். எதுக்கடானா, லக்ஷ்மணன் கிட்ட சுக்ரீவன் பண்ண பாகவத அவச்சாரம். சுக்ரீவன் அவச்சாரம் பண்ணா அப்படின்னா, ராமன் ஒண்ணு ஃப்ரெண்ட் ஆயிட்டா அக்னி சாட்சியா. அப்ப ராமன் கிட்ட தன் கதை அவன் கதையெல்லாம் கேட்கறதுக்காக சுக்ரீவன் என்ன பண்ணானா, பக்கத்துல இருந்த ஒரு சால மரத்தை முறிச்சு அப்படி கலையா போட்டு உக்காரு ராமான்னு ரெண்டு பேர் மட்டும் உக்காந்தான். சுக்ரீவன் லக்ஷ்மணன் பெருசா கவனிக்கிற, ஏன்னா இவன் தானே பெரியவன், லக்ஷ்மணன் வேலைக்காரனா பாவத்தை இருக்கிறதுனால அவன் வேலைக்கார மாதிரி இல்ட்ரீட் பண்ணிட்டான். ஆஞ்சநேயர்கள் பொருட்களை ராமனுடைய ஒரு பார்த்தா உடனே ஆச்சனை என்ன பண்ணார், ஒரு சந்தன மரக்கலையை முறிச்சு லக்ஷ்மணனுக்கு அப்படி போட்டான். உக்காரு லக்ஷ்மணா அப்படின்ட்டான். பகவானுக்கு அது மனசுக்கு ஒப்புக்கலையா, எனக்காக எல்லாத்தையும் முத்துட்டு இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான், இந்த கைங்கரியம் பண்ற என் பக்தனை நீ அவமதிச்சுட்டியேன்னு ஒரு ஓரத்துல ஒரு வருத்தம். அதுக்குதான் இந்த அடியம் பாகவதவச்சாரம் மகா மோசமானது. நன்னா ஞாபகம், திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனீய சதா அரிஹி. ரொம்ப அழகா கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு சொல்றா, புள்ள காட்டிலும் தாழ்ந்தவன் நினைச்சுக்கோ, மரத்த காட்டிலும் பொறுமையோட இரு, அடுத்த வாழ் கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒழுங்கா கொடு, உன்னை அவமானப்படுத்தினாலும் பெருசா எடுத்துக்காது, இந்த ஒரு ஸ்திதியில இருந்துட்டு விடாம நாமஜபம் பண்ணுன்ற கீர்த்தனீய சதா ஹரிஹி. அவர் சொல்றார் இந்த பக்தி அப்படின்னா ஒரு சின்ன கொடி மாதிரி, பாகவத அவச்சாரம்ன்றது மதம் பிடிச்ச யானை போலேமா, யானைக்கு முன்னாடி கொடி என்னத்துக்காக. அதனால யார் பாகவதா யார் வேஷதாரி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால யாரை பத்தியும் ஒரு கிரிட்டிக்ஸும் நம்ம பேச வேண்டாம். டிவிக்காரன் சொன்னாலும் நம்ப வேண்டாம். டிவிக்காரன் யாரும் அரிச்சந்தனோட பக்கத்து வீடோ எழுத்த வீடோ அவன் சொந்தக்காரனோ கிடையாது, வேணா சொல்லிட்டு போவான். மறந்தும் பாகவத அபச்சாரம் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். பக்தியே பண்ணலனாலும் பரவாயில்ல, நாமஜபமே பண்ணலனாலும் பரவாயில்ல, தெய்வமே இல்லேன்னு நாஸ்திகவாதம் பேசினாலும் பரவாயில்ல, பாகவத அபச்சாரம் மகா மோசம். அடி வாங்கிட்டு வந்துட்டானோ சுக்ரீவன். பகவான் சொல்லிட்டான், சாரிடா தெரியலடா. இப்ப சுக்ரீவன் சொல்றான், ஓ அப்படியா, நான் ரொம்ப நம்பிட்டான் பாவம். அப்படியா ராமா, என்ன பண்ணடா, நான் ஒண்ணு கவலைப்படாது. ஹே லக்ஷ்மணா, அந்த கஜ புஷ்பின்னு ஒரு கொடி இருக்கு, அதை எடுத்து இவன் கழுத்துல போடு. இத போட்டாச்சுன்னா சண்டை போடும் போது இது சுக்ரீவன், அது வாலின்னு எனக்கு தெரியும்டா. உடனே லக்ஷ்மணன் அழகா ஒரு மாலை எடுத்து ஜெய விஜய் பவன் சுக்ரீவன் கழுத்துல போட்டான். பாகவத ஜெய விஜய் பவன் சொல்லியாச்சுன்னா பதாஸ்து, அவ்வளவுதான். பாகவத ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா நடந்தே தீர், சந்தேகமே வாங்க. அந்த லக்ஷ்மணன் ஒரு மாலையை போட்ட உடனே இந்த பாகவத அவதாரம் மாறி போயிடுதான். உடனே பகவான் சொல்ல திரும்பி போட சந்தைக்கு அப்படின்ற இப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கோம், அடி வாங்கி ரொம்ப நொந்து போய் வந்திருக்கோம். ஆனா சுவாமி சொல்ற திரும்பவும் தைரியமா போறோம், இந்த நம்பிக்கை வேணும், என் பகவான் என்ன காப்பாற்றுவான் கைவிட மாட்டான். வாழ்க்கை நிறைய சந்தர்ப்பங்கள் நம்ம நினைச்சு நடக்கிறது இல்லை, நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிரச்சனைகள் தீர்றது இல்லை, நம்ம சமயம் நம்ம லாபம் எதிர்பார்ப்போம், நஷ்டம் வந்துடும், வேற ஏதோ நினைப்போம், வேற ஏதோ நடந்துடும். அப்பையும் பகவான் மேல நம்பிக்கை வச்சுட்டு திரும்பியும் வாழணும், இதுதான் வாழ்க்கையுடைய நியமம். அப்படியே பங்க் ஆகி ஓரத்துல உட்கார்ந்துடக்கூடாது, சரி என் பகவான் இருக்கான் பார்த்துவான்னு திரும்பவும் நம்ம கடமைகளை பண்ண. அழகா சுக்ரீவன் தைரியமா போறான் சண்டைக்கு, திரும்பவும் வாலிய கூப்பிடுறான், வாலி வர என்ன திமுருவிடுது, இப்பதான் அடிச்சு உதச்சு அமிச்சிருக்கேன், திரும்பி வரணும். அப்ப தியானம் நிறுத்துறா வேண்டாம், இப்பதான் அடி வாங்கிட்டு போயிருக்கான் சுக்ரீவன், ஒண்ணு அவ்வளவு தைரியசாலி பலசாலி கிடையாது, இப்ப திரும்பி வரான்னா அவனுக்கு யாரோ சப்போர்ட் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். நம்ம பிள்ளை அங்கதன் விளையாட போகும்போது விஷயமுகப்படுறது பக்கத்துல எல்லாம் பார்த்தானா, ராமன் ஒருத்தன் சுக்ரீவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டானா, இந்த ராமன் ரொம்ப விசேஷமானவன், யார் அவன் திருவிடிகளில் சரணாகதி பண்ணாலோ, யார் அவனை பிடிச்சிருக்காளோ, அவளுடைய துக்கத்தை நாசம் செய்யும்படியான கல்பக விரக்ஷம், கல்பக விரக்ஷத்துக்கு கீழே போய் நீ எதிரிடம் கொடுக்குமோன்னு, அந்த மாதிரி ராமனிடத்துல போயாச்சுன்னா எல்லாம் நடக்கும், அதனால போக வேண்டான்றாள். அப்ப வாலி சொல்றான், நானும் கேள்விப்பட்டேன், சீதியை இழந்துட்டு அழுதுன்றிருக்கான்னு கேள்விப்பட்டேன், ராமன் ரொம்ப தார்மீகமானவன், அதெல்லாம் தப்பு எல்லாம் பண்ண மாட்டான், ராமனுக்கு ஹெல்ப் நான் பண்ணிக்கிறேன்னு வந்துட்டான். அவட நம்பிக்கையோட வாலி வரான், பெரிய யுத்தம் நடக்கிறது, பகவான் பார்த்தார் பின்னாடியிலேருந்து மறைஞ்சு நின்று அம்பு அடிச்சுட்டார், நேர வாலியுடைய நெஞ்சபை குத்தித்து கீழே விழுந்தான் வாலி. பார்த்தா என்னடா அது, யார் நம்ம மேல அம்பு போட்டான் அப்படின்னு அந்த அம்பை பார்த்தா அம்புல ராமான்னு எழுதியிருக்கான், வாலி ராமான்னு படிச்சவன்னு தூக்கி வாரி போடுறோம். ராமனா தார்மீக புருஷன் ராமனா என் மேல அம்பு போடுறது, நான் பகவான் மரத்து பின்னாலே வெளில வந்தான். வாலி கேட்கிறான், ராமா நீயா சீதையை இழந்ததுனாலே புத்தி கலங்கி போயிடுதோ அப்படின்னா, தாயா இருக்க வரைக்கும் புத்தி தெளிவா இருந்தது உனக்கு, சீதையை இழந்ததுனாலே உன் புத்தி கலங்கிடுதோ, எதுக்குப்பா என்ன மறைஞ்சிருந்து அடிச்சாய், எல்லாருக்கும் பெரிய கேள்வி, வாலிவதம் சரியா தவறா. இந்த தமிழ்நாட்டில் இந்த பட்டி மண்டபம் வச்சுட்டு அவாப்படுத்துற பாடு, அது பட்டியோட மண்டபம் தான், வாழ் 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 ரெண்டு பக்கம் குறைச்சிட்டு இருப்பார், அர்த்தமே இல்லாம ஐக்கியம் மாதிரி வளருவார். வாலிவதம் சரியா தப்பா, ராமாயணத்திலே இந்த ஆர்குமெண்ட் வந்துடுறது, தனியா அவன் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. வாலி கேட்கிறான், என்ன ஏன்பா அடிச்சாய், ஏன் மறைஞ்சிருந்து அடிச்சாய், அதுவும் என்னோட தோல் கூட பிரயோஜனம் இல்லை, ஏதோ மான் அடிச்சாய், சிங்கத்தை அடிச்சாய்னா வீரம், மான் அடிச்சனா தோல் எடுத்து ஆற்ற தொங்க விட்டுக்கலாம், குரங்க எதுக்குமே உபயோகம் இல்லடா, சிலதெல்லாம் மாமிசத்துக்காக அடிப்பா, எங்க மாமிசமும் பிரயோஜனம் இல்லை, நான் ஒண்ணு சிங்கம் மாதிரி துஷ்ட மிருகமும் கிடையாது, எதுக்கு அடிச்சாய், அதுவும் மறைஞ்சிருந்து அடிச்சுட்டியது, இது தர்மமா இது நியாயமா, இதுதான் உங்க மூதாதையர்கள் மனு வம்சத்தை வந்தத பிரயோஜனமா, இஷ்வாக வம்சத்துக்கு இப்படி ஒரு கேவலமானதான். பகவான் சிரிச்சான், தர்மம் எல்லாம் நன்னா தான் பேசுறாய், எப்பொழுதுமே தனக்குன்னு வரும்போது தர்மம் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே தனக்குன்னு வரும்போது தர்மம் வேறதான், அடுத்த வாழ்க்கை வரும்போது தர்மம் வேறதான். நம் மாட்டு குழந்தை ஒரு கண்ணாடி தமிழர் போட்டு உடைக்கிறது, குத்த போறது ஓரத்தை நில்லுன்னு, அடுத்த ஆட்டு குழந்தை உடச்சு கொடுத்து, நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு தெரியும், இதுக்கு நான் வியாக்கியானமே தர வேண்டிய அவசியம் இல்லை, தன் மனுஷா அப்படின்னா வேற, அடுத்தவா அப்படின்னா இந்த லோக பிரசித்தம் தானே. உடனே அழகா கேட்கிறான் வாலி, தர்மமா நியாயமா, பகவான் சிரிச்சான், தர்மமா நியாயமான்னு கேக்குறியா, ரொம்ப அபகரிச்சுட்டியே, சுக்ரீவனை தொடர்த்தி விட்டுட்டியே, அவன் சொல்றான் நான் மனுஷனான, எனக்கு ஒன்னும் நியமங்கள்லாம் கிடையாது, யார் வேணா யாரோட வேணா காமசுகம் அனுபவிப்பேன், எங்களுக்கு ஒன்றும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இது ஒரு குத்தமான. பகவான் சொன்னா, நான் ராஜகுமாரன், வேட்டையாடுறது தர்மம், சிங்கத்தையோ எதுவா இருந்தாலும் மறைஞ்சு நின்று வேட்டையாடுறதுன்றது ஒரு தர்மம், நீ மிருகம் தானே, அதில்லாதபடி தர்மத்தை விட்டு விலகிறவா யாராக இருந்தாலும் அவளை தண்டிக்க வேண்டியது ராஜ தர்மம், ராஜ நீதி, யாராவது இருக்கட்டும், ரூல் ரூல் அவ்வளவுதான், இந்தியாவில எல்லா ரூல்ஸும் இருக்கு, ஆனா அவாவால் தகுந்த மாதிரி மாத்திக்கிறதுனாலதான் பிரச்சனை, இந்தியாவில ஒன்றும் சட்டத்திற்கு குறவே கிடையாது, இங்க பெரியவன் பண்ணாமா ஒரு கதை, சின்னவன் பண்ணாமா ஒரு கதை, பலம் உள்ளவன் பண்ணா வேற விதம், பலம் இல்லாதவன் பண்ணா ஒரு விதம், பிரச்சனை. ரூல்னா காமன் ரூல், தர்மமே எப்படி இருக்குன்னா சாமானிய தர்மம், ஆபத் தர்மம், விசேஷ தர்மம்னு மூணு தர்மம் உண்டு. சாமானிய தர்மம் என்ன அப்படின்னா, இப்ப எப்படி போயிட்டு இருக்கு, ரெட் லைட் வந்துருச்சு, எல்லாரும் நிக்கணும், சாமானிய தர்மம். அதே ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஜனாதிபதியோ வரா வச்சுக்கோங்க, அவளோட புரோட்டோகால், அவ சிக்னல நிக்க வேண்டாம், செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கு, அப்ப அவ கிராஸ் பண்ணி போகலாம். விசேஷ தர்மம், ஆம்புலன்ஸ் வருது, நிக்கவே வேண்டாம், போயிட்டே இருக்கலாம், யாருக்கிட்டையும் ஒரு பதில் சொல்ல வேண்டாம். ஆபத் தர்மம், இந்த மூணு தர்மத்துல எல்லா தர்மமும் இருக்கா, சாமானிய தர்மம், ஆபத் தர்மம், விசேஷ தர்மம். இங்க சாமானிய தர்மமே அடி வாங்கும் போது என்ன பேசுறது, பகவான் சொல்லிட்டாரு சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், ஆபத் தர்மம், அதனால பண்ணேன், இவன் என் ஃப்ரெண்டு அதனால பண்ணேன், நீ குரங்கு அதனாலே பண்ணேன், நீ உன் தர்மத்தை விட்டு நடக்கல அதனால பண்ணேன். ஏன்னா பகவான் கிட்ட தேவர்கள்லாம் கேட்கலாம், பகவான் சொல்ல ஆத்மானம் மானுஷம் மன்னியேன்னு சொல்லி, நான் பூமியில மனுஷனா, தசரத குமாரனா, தசவர்ஷ சகசிராணி, தசவர்ஷ சதானிசன், 11,000 வருஷம் பூமியில இருக்க போறேன்னுதான். இப்ப தேவர்கள்லாம் கேட்கலாம், நாங்கெல்லாம் என்ன பண்ணட்டோம்னு, நான் நரனா வரேன், நீங்கெல்லாம் வானரங்களா வாங்கோடான்னு. சரியா வாலி எல்லாம் வந்து பகவத் கைங்கரியம் பண்ண வேண்டியவன், அதை பண்ணாம மற்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தான், அதுவே முதல்ல அதர்மம். நம்மளுக்கு சரீரம் இருக்கு இல்லையா, பகவத் கைங்கரியம் பண்றதுக்கு, பகவத் அனுபவத்துக்கு, அதை விட்டு எது பண்ணாலுமே அதர்மம் தான். சரீரத்துடைய மிகப்பெரிய தர்மம் பகவத் தியானம், பகவத் உபாசனை. அதுக்காகத்தான் மற்ற எல்லாமே, ஆபீஸ் போகிறது, பணம் சம்பாதிக்கிறது, கல்யாணம், பிள்ளை குட்டிகள் பெற்றுக்கிறது, பொண்டாட்டி, ஆட்டுக்காரர், எல்லா லொட்டு லொசுக்கு எல்லாம் இருக்குன்னா பகவத் தர்மம்ன்ற ஒன்றுத்துக்காகத்தான். அது இதுதான் மெயின். மற்றெல்லாம் டைம் பாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணிக்கிறது டைம் பாஸ், குழந்தை பத்திக்கிறது டைம் பாஸ், வேலைக்கு போகிறது டைம் பாஸ், சொத்து சேர்க்கறது டைம் பாஸ், டைம் பாஸ் அவ்வளவுதான். இங்கே இன்னைக்கோ சர்ச் கேட்டோ எங்கேயோ ட்ரெயின்ல போறது 2 மணி நேரம் டைம் பாஸ், ஏதோ மொபைல் விளையாடி இருந்து பாட்டு கண்டு இப்படி போறதா டைம் பாஸ், அவ்வளவுதான். வேலைக்கு போகிறதானே முக்கியம். அதுபோல பகவான் அடையிறது தான் லட்சியம், மத்த எல்லாம் டைம் பாஸ் தான். டைம் பாஸ் மெயினா எடுத்துருக்கோம், மெயினா டைம் பாஸ் ஆகிருக்கும், அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் பிராதான்யம், தெய்வ பக்தி தான் பிராதான்யம், இதுக்குதான் எல்லாமே. இதை விட வேற எது பண்ணாலும் பிரயோஜனமே கிடையாது. அதனால நீ இந்திரன் பிள்ளையா இருந்தும் கூட இப்படி பண்ணிட்டாய், அதனாலே வதம் பண்றேன்னு எல்லா நியாயங்களையும் பகவான் சொன்ன பெருசா உண்டு, முக்கியமான விஷயங்களா சொன்ன. அதோட இன்னொன்னு உண்டு, வாலிக்கு ஒரு வரம் உண்டு, அவன் யாரோட சண்டை போடுறானோ அவளுடைய சக்தியில பாதி வாலிக்கு தானா வந்துடும். யாருக்கிட்ட சண்டை போட்டாலும் அவ சக்தியில பாதி வந்துட்டு வந்துடும், அப்ப அவ பலகீனமாயிடும், எனக்கு இன்னும் பலம் கூடிடும். இப்ப ஒருவேளை ராமன் எதிர்க்க வந்து நின்னாரு வச்சுக்கோங்களேன், ராமன் பகவான் இவரது பேரு சக்தி அவனுக்கு போகலன்னா வரம் கொடுத்த ஒரு பேரு கிட்டு போயிடும், பலம் போச்சுனாலும் கஷ்டம். அதனால பகவான் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக மறைஞ்சு நின்று வாலிய அடிச்சா, உடனே வாலி கை கூப்பிட்டான், ராமா வாஸ்தவம் தான், அஜ்ஞானத்தினால பேசிட்டேன், உயிர் போகிறதேன்னு ஆதங்கத்தை பேசிட்டேன், ஒன்னால தப்பு பண்ண முடியுமா, உனக்கு தெரியாத தர்மமா எனக்கு தெரியும், ஆனா ஒரு சந்தோஷம் ராமா, உன் கையினாலே மரணம், எப்படி மரணம் எனக்கு நிச்சயம், யாருமே சாஸ்வதம் இல்லை, ஆனா அந்த மரணம் ராம பானத்தினாலே கிடைச்சிருக்கணும், எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு, இதை விட வேற என்ன பாக்கியம் எனக்கு வேணும், உங்ககிட்ட 4 வார்த்தை பேசிவிட்டேன், நான் பேசுறதுதான் நீ கேட்டுட்ட, நீ ஒரு சமாதானம் சொல்லிட்ட, இது போதும் ராமா, நான் நல்ல கதி அடையிறதுக்கு வாலியே ஒத்துருட்டான், ராமன் பண்ணது சரி. ஆனா இன்னைக்கும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா, அதான் வைத்திருச்சு, சம்பந்தப்பட்டவனே கேஸ் முடிச்சுட்டான், வாஸ்தவம் தான் ராமன் பண்ணது சரிதான். ஆனா அந்த கேஸ இவா முடிக்காம பேசுறா பாருங்க, அதுதான் பெரிய கஷ்டமே. ராமன் கிட்ட அழகா அங்கதெல்லாம் ஒப்பட சுட்டான் வாலி, எல்லாரும் பாக்குற ஆச்சரியமா, ராமன் அப்படி ஜம்முன்னு நிக்கிறானா, அப்படி அந்த கோதண்டத்தை ஊனிட்டு அப்படி நிக்கிறான் சுக்ரீவன், ஓ நல்ல அண்ணா, அது எப்படிதான், எப்பயுமே உசுறு இருக்க வரைக்கும் சண்டை எல்லாம் பண்ணுவோம், போனதுக்கு அப்புறம் அவர் போல உண்டா அவசரப்பட்டேன். இது மனுஷ புத்தி, மனுஷ புத்தி அப்படின்னா குரங்கு புத்தி, அதோட மோசம் தான், இது லோக பிரசித்தம். அதுக்கப்புறம் அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் நடக்கிறது, பகவான் எல்லாம் பண்ணிட்டா அதுக்குள்ள மழைக்காலம் ஆரம்பிக்கிறது. அப்ப பகவான் சுக்ரீவன் கிட்ட சொல்றான், மழைக்காலம் வருதுப்பா, நீ ரொம்ப நாளா மனைவி ராஜ்யத்தெல்லாம் பிரிஞ்சு காட்டுலயும் மேட்லயும் அலைஞ்சிட்டு இருந்தா ஒரு 4 மாசம் சௌக்கியமா இரு, அதுக்கப்புறம் ரிலாக்ஸா எல்லாத்தையும் பாத்துக்கலாம். எவ்வளவு அவசரமான வேலை, சீரிய தேடி கண்டுபிடிக்க வேண்டிய வேலை. ஆனா பகவான் சொல்லிட்டா ஒன்னும் கவலை இல்லை, நீ சௌக்கியமா இரு, நல்ல ஃப்ரெண்டு. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கல, எனக்கு ஹெல்ப் பண்ண உடனே கழுத்துல கத்தி வைக்க வேண்டாமா? நீ சௌக்கியமா இரு, மழை காலம் எல்லாம் முடியும், அப்புறம் பாத்துக்கலாம். சுக்ரீவன் நல்ல ஃப்ரெண்ட் இல்ல, குருன்னு ஓடிட்டான். ரொம்ப தேங்க்ஸ் ராமா, அப்பாடா அப்படி ஆனந்தமா கிஷ்கிந்தாக்கு ஓடி ராஜ்ய பரிபாலனை பண்ண ஆரம்பிச்சுட்டான். பகவான கிஷ்கிந்தா கூப்பிடு இல்ல, அவன் பாடு ஒரு மலையில உட்கார்ந்து இருக்கான். மலையில உட்கார்ந்து பகவான் சீதே 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 சீதேன்னு ஜபிச்சுட்டு இருக்க. மழை காலத்துல இந்த மயில்கள்லாம் ஆடுறதா, பெண் மயில்கள்லாம் அதோட கூடுறதா. பகவான் சொல்ற, ஐயோ இந்த மழை காலத்துல என் சீதை இருந்தா அவ்வளவு நன்னா இருந்திருக்கும். எவ்வளவு அழகா மேகங்கள்லாம் மழையை வர்ஷிக்கிறது, மரம் எல்லாம் புதுசா துளர் விடுறது, இதை பார்த்தா என் சீத சந்தோஷப்படுவாள், இந்த மயில் ஆட்டத்தை பார்த்தா குஷி ஆவாள், நான் இவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டேனே, என் சீதையை இழந்துட்டேனேன்னு புலம்புறாள். லோகத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எந்த பர்த்தாவும் பாரியைக்காக அழுதா மாதிரி காண கிடைக்கிறதே இல்லை. கதறி கதறி உருகி உருகி அழறா சுவாமி. பாகவத கோபிகள் அழறா பாருங்கோ, அதுக்கு சமானமா ராமன் அழறான், அதுக்கு சமானமா வாசம்னா ஆச்சரியமா இருக்கு. அப்ப சந்தேகம் வந்துடுறது. பார்வதி தேவி கிஷோபெருமான்ட்ட கேட்கிறா, என்னமோ இவர் பரபிரம்மம் தியானம் பண்றேன்ற, எனக்கு இவர் அழகெல்லாம் பார்த்தா சம்சயமா இருக்கு, ஒரு பரபிரம்மம் மாதிரி இல்லையேன்னுட்டான். கிஷோபெருமா என்ன பண்ணலான் இருக்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கலான் இருக்கேன்னுட்டான். பகவான் கிஷோபெருமா சொன்னார், ஜாகிரவேன்னுட்டார். இப்படி பகவான் எழுதுன இப்படி வரும்போது எதிர்க்க பார்வதி தேவி சீதா வேஷம் கொண்டு எதிர்க்க வந்துட்டாலும் வந்துட்டு, பிரபு இங்கதான் இருக்கேன், எதுக்கு அழறேன் அப்படின்னா அழுதுன்ற பகவான் கண்ணத்தெல்லாம் தொடச்சிருந்து, பார்வதி தேவி சுகந்தானா, உமா நன்னா இருக்கியலா, சிவபெருமா நன்னா தானே இருக்க, பசங்க தான் நன்னா இருக்காளான்னு. பார்வதி தேவி வெக்கமா போயிடுச்சு, டக்குன்னு ரூபத்தை மாத்திண்டா, பிரபு நீ பரபிரம்மம் தெரிஞ்சு போயிடுச்சு, நேரம் வந்துட்டாளாம் கைலாயத்துக்கு. சிவபெருமான் பக்கத்துல இருந்து உட்கார்ந்த சிவபெருமான் தள்ளி உட்கார்ந்துட்டார். ஏன் என்னாச்சுன்னா, நீ சீதா மாதா ரூபம் தெரிஞ்சுட்டார், இனிமேல் பாரியையா பக்கத்துல உட்கார தகுதி உனக்கும் இல்லை, என்னாலையும் உட்கார முடியாதுன்னுதான். இத காரணமா வச்சுட்டுதான் தக்ஷ வத யஜ்ஞத்துல தன் சரீரத்தை விட்டுட்டு திரும்பவும் பர்வத ராஜகுமாரியா பிறந்து பார்வதியா வந்து சிவபெருமான கல்யாணம் பண்ணிட்டான். புராணத்துல காண கிடைக்க நிறைய உண்டு, ராமாயணத்துக்கு அத்தனை கதைகள் அங்கங்க காண கிடைக்க. பகவான் பரபிரம்மம் தான், ஆனாலும் மனுஷ தர்மத்தை அவலம்பிச்சு காட்டான, நடந்து காட்டான். அப்படி அழுதுண்டு புலம்பிண்டு அதே சமயத்துல சீதா பிராட்டியும் அங்க தியானத்தோட தாபத்தோட காத்துட்டு இருக்காளா, ராமர் வரமாட்டாரா, எனக்கு கிருப பண்ண மாட்டாரா, என்னுடைய துக்கம் நாசமாகாதா அப்படின்னு அழுதுட்டு இருக்காள். இந்த ராமன் லக்ஷ்மணன் இவ ரெண்டு பேரும் 4th bachelor, இப்ப கல்யாணம் ஆயிடுது, ஆனா ரெண்டு பேரும் மனைவி இல்லாம 4th bachelor. நம்ம ஆஞ்சநேயர் அவர் நித்திய பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரி, அவருக்கு ஸ்திரீ வாசனை ஸ்திரீ சுகமே தெரியாது. ராமன் அழும்போதுதான் ஓரத்தை பாத்துக்கிறார், இன்னமும் பெரியவர் இவர் எல்லாரும் சொல்லிக்கிறார், வசிஷ்டரோட சிஷ்யன் எல்லாம் சொல்லிக்கிறார். போய் போய் ஒரு பொம்பளைக்கு போய் இந்த ஐயாரு ஐய அப்படின்னு நினைச்சுட்டார் ஆஞ்சநேயர். குழந்தைதானே, கல்யாணம் ஆனவாளுக்கு தானே தெரியும், ஒரு கல்யாணமே தெரியாது, ஒரு காதலும் கிடையாது, ஸ்திரீயே தெரியாது, தெரிஞ்ச ஸ்திரீ எல்லாம் அம்மா மட்டும்தான். பாரியை அப்படின்னா என்னன்னு பெட்டர் ஆஃப் என்னன்னு தெரியாது. இப்படி போய் அழறாரு, ஆனா ஒண்ணும் கேட்டுக்கலையா, இப்படியும் மனசுல நினைச்சிருந்தா இப்படி போய் அழறாரு, இப்படி போய் அழறாரு அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தேன். ஆச்சு, 4 மாசம் மழையெல்லாம் முடிஞ்சது, வருஷா காலம் எல்லாம் முடிஞ்சது, சுக்ரீவன் எந்த ஏற்பாடும் பண்ற மாதிரி தெரியல. ஆசனையர் போய் சொன்னா, பெஸ்ட் மந்திரி பெஸ்ட் சகா அழகா சுக்ரீவன் சொன்னா, சுக்ரீவா காலம் கடந்து போயிட்டு இருக்கு, நீ கொடுத்த வாக்க காப்பாத்தணும், சீதையை கண்டுபிடிச்சு தரணும், பகவான் அவ்வளவு அழகா அவர் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டார், இப்ப உன்னோட டர்ன், நீ காப்பாத்தணும், அதுதான் சக்கியத்துக்கு அழகு, ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அதான் மரியாதை எல்லாம் சொல்ல. அதுக்கு என்ன ஆச்சுனே, பண்ணிடுவோம் அந்த குடி போதை மயக்கத்தை அப்படியே ஜாலியா இருக்கான். இந்த ரொம்ப சுகம் வந்து கொடுத்துன்னா அந்த ப்ராமிஸ் எல்லாம் அப்படியே விட்டுடுவோம், அப்படியே காத்தோட காத்தா போயிடும். ஒன்றும் இல்லை, டிவி பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டு உட்காந்து வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது பூஜை நடக்கிறது லட்சாசனம் போகணும்னு நினைச்சுட்டு இருப்போம். இந்த டிவி பார்க்க உக்காந்தாலும் மனசு அப்படியே போயிடுச்சுன்னா, சரி விடு நாளைக்கு போயிக்கலாம், இன்னும் ஒரு 5 நாள் இருக்கோம், இந்த லட்சம் போன லட்சாசனம் தான் போயிருக்கோமே, எடி ஒரு அரை மணி நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறம் போலான்னு சொல்லுங்க, மனசு இருக்கு பாருங்க. சரி அரை மணி நேரம் டிவி பார்ப்போம், அதுக்கப்புறம் 10 மணி ஆயிடுச்சு, வெயில் ஜாஸ்தியா இருக்கு, எல்லாம் மனசு அங்கதானே இருக்கணும், பரவாயில்ல ரைட் அவ்வளவு. அப்புறம் 12:30 போலான்னு நினைக்கும். அப்புறம் இப்ப போனா எல்லாரும் தப்பா நினைச்சு பார்க்கலாம், அப்புறமா சாயங்காலம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வருவோம். கடைசியில நஷ்டப்பட்டது நாம. அதுக்கப்புறம் மனசெல்லாம் இங்கதான் இருந்தது, மனசை இங்க கூட உடம்பையும் கொண்டு வந்து வச்சிருக்கோம், அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். உங்க மனசு வச்சு நாங்க என்ன பண்றது, மனசு உடம்பு ரெண்டுத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சாதானே ராம கதை கேட்க முடியும். மனசை மட்டும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கல்யாணம் பண்ணி மனசு மட்டும் அங்க இருக்கு சொல்ல வேண்டியது, ஆத்துக்கார் கிட்டியும் பாடியை கிட்டியும் என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. ஆபீஸ்ல சொல்ல வேண்டிய லீவ் போட்டு மனசெல்லாம் ஆபீஸ்ல தான் இருக்குன்னு வராது சம்பளம், அங்க உடம்போடு போகணும். அதனால இந்த சுகபோகங்கள்ல மயங்கும் பொழுது சமயத்துல தர்மத்தை விட்டு விலகிடுது, அது ரொம்ப பெரிய கஷ்டம் நமக்கு, ரொம்ப பெரிய கஷ்டம். சின்ன குழந்தைகள் பெரியவா வரைக்கும் சர்வசாதாரணமா வாரத்துல ஒரு 5 நாளாவது நம்ம இந்த மாதிரி பண்றது, வாரத்துல 1 நாள், மாசத்துல 1 நாள், வருஷத்துல 1 நாள், வாரத்துல 5 நாள் இதுதான் பண்ணுவோம். லேசா தலைவலிச்சுனா பரவாயில்ல, நீங்க வந்து கோவிலுக்கு போக வேண்டாம். நம்மள இந்த சுய பச்சாதாபம் ஒரு விரோதி இருக்கு பாருங்க, செல்ஃப் பிட்டி, அது படுத்தி எடுக்கும். பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் லேசா ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு, காட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கும், நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா போகும். அதுக்கேற்ற நம்ம மனுஷா இருக்கா பாருங்க, பார்க்க லேசா டல்லா இருக்க மாதிரி இருக்கு, ஜுரம் அடிக்கிறதோ நேத்தி மாதிரி இல்லையே, அவ்வளவுதான் போச்சு. உடனே நம்மளே இப்படி கையெல்லாம் வச்சு பாத்துக்கோம், ஆமா அப்படிதான் இருக்கு போறோம், சாரசிட்ட மாதிரி போட்டுக்கிறேன், இப்படியே படுத்துக்கிறேன். பயங்கரம், நம்மளை ஏமாத்துறதுக்கு வெளியில இருந்து ஆளே வர வேண்டாம், நம்மளே போதும். ஆத்மைவகி ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனுக்கு ஜெயிக்கணும், இதெல்லாம் இதெல்லாம் ஜெயிக்கணும். ரொம்ப விசேஷம், பெரியவனா எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்க, ஆதிசங்கர பகவத் பாதர்லாம் அனுஷ்டானங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இருக்கா, எதுக்குடா பண்ணாருன்னா நம்ம பின்னாடி பண்ணணும்ன்றதுக்காக. எத்தனை பெரியவா எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்கா, எதுக்குடா நம்ம ஒழுங்கான வழியில போகணும்ன்றதுக்காக நடந்து காட்டிருக்கா பெரியவா. அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். சுகபோக மயங்கி போயிட்டான் சுக்ரீவன், என்ன பண்றதுன்னு தெரியாம ஆச்சனை சொல்லிட்டே இருக்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ ஒன்னும் அலைய போறதில்லை, நீ ஒரு உத்தரவு போடு போகுதுட்டா. ஆனா மாதிரி தெரியல, பகவானுக்கு கோபம் வந்துடு. எப்பவுமே நம்ம தர்மத்தை விட்டு விலகினோம் வச்சுக்கோங்களேன், பகவானுக்கு பிடிக்காது. பகவான் வெளியிலேருந்தே சொல்றதில்ல, உள்ளேருந்தே சொல்றான், வேண்டாம் சரியில்லை தப்பு பண்ணாத ஒழுங்கா பண்ணு. அப்புறம் பகவான் என்னை எப்படி பிரவர்த்திக்க வச்சானாலும் சொல்றான், பகவான் உள்ளுக்குள்ளேருந்து பேசிட்டே இருக்கான், தப்பு பண்ணும்பொழுது பொய் சொல்லும் பொழுது தேவையில்லாத பண்ணும்பொழுது வேண்டாம் 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 தலபாடா அடிச்சுக்கிறான். அந்த வார்த்தைகளை கவனிக்கிறதில்ல, அதுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, அதுக்கப்புறம் கில்ட்டி ஃபீலிங்ல உட்காந்து புலம்போம். ஒரு விஷயம் தப்பு 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 மனசு அடிச்சுக்கிறதா சொல்றத கேளுங்கோ, உங்க மனசாட்சி பேசல, உள்ளேந்து சுவாமி பேசுறார், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது உனக்கு கெடுதல், இது நல்லது இல்லை, இது உனக்கு பிடிக்காது, உனக்கு பிரச்சனை. அது கரெக்டா கேட்டுட்டு வச்சுக்கோங்களேன், ஜாலியா இருக்கும். கேட்கலையோ படுத்தி எடுத்துருவாங்க, நீ பண்ண தப்புதான் 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 தப்பா சொல்லி 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 சொல்லியே காட்டிட்டு இருக்கோம். அதை விட அழகா ஆரம்பத்திலேயே சரியா பண்ணிட்டோம்னா தொந்தரவே நமக்கே நன்னாது, நான் பண்ணிருக்க வேண்டானா, அப்படி பேசியிருக்க வேண்டானா, அப்படி நடந்துட்டு இருக்க வேண்டாம். அப்பயே பகவான் சொல்றான், பண்ணாதே நடந்துக்காதே பேசாதே கேட்க மாட்டேங்கிறோம். ஆசிரியமூர்த்தி சொல்லிட்டே இருக்காரு, ஒரு குரு அப்படிதான் நம்மள, குருவை பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏன்னா இதை பண்ணாதே அதை பண்ணாதே அது தப்பு இது தப்பு. நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட்னு, குரு கிட்ட போனா நம்ம இம்பர்ஃபெக்ட்னு கிளீனா சொல்லி விட்டுருவோம். அதனால நிறைய பேர் ஆச்சாரியன் கிருபையை முன்னிட்டு கொண்டு வந்து பத்திரிகையில பேர் போடுறதோட சரி, அதோட குரு கிட்ட போகிற ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது வந்துடும். சிங்கேரி பெரியவா கிட்ட ஒருத்தர் குழந்தையுடைய கூணல் பத்திரிகை எடுத்துன்னு போனார், சிங்கேரி பெரியவா அப்படி எல்லாம் பார்த்தா ஆச்சாரிய கிருபையை முன்னிட்டு கொண்டுதான் எழுதிந்தா, சித்திர வைகாசியில தான் வசந்த ருத்துல தான் யஜ்ஞோபவீத தாரணம் விசேஷம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, பிராமணர்களுக்கான மாசம் அப்படின்னா சொல்லியிருக்கு. இவர் பாட்டுக்கு ஜோசியர் குடிச்ச மாசம் தான் புக் பண்ணிட்டார், எல்லாம் பெரியவா எல்லாம் படிச்சு சொன்னார், இதுக்கு ஆச்சாரிய கிருபை கிடைக்காதே அப்படின்ட்டார், தைரியமா சொல்லிட்டார். வந்தவருக்கு ஒரே துக்கம், கூட வந்தவரெல்லாம் என்ன இது இப்படி சொல்றாரு, ஆச்சாரியன் ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம். இவர் கேட்டுட்டார், என்ன ஆச்சாரியம் இப்படி பண்றேன்னு அவர் சொன்னார், சரியா பண்ணாதான் ஆச்சாரியம் பண்ணணும், அனுகிரகம் பண்ண முடியும் ஆச்சாரியன், தப்பா பண்ணும்போது ஆசீர்வாதம் பண்ணியாச்சா, நியாயம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் அவருக்கு புரிய வச்ச உடனே, ஆனா அவர் உடனே கேட்டுட்டு திரும்பி முகூர்த்தத்தை மாற்றி வச்சார். ரொம்ப வசதி ஆச்சாரியம், அவ்வளவு அழகா வழி காட்டா நம்மள. கேட்டு நடந்துக்க வேண்டிய தர்மம் நம்முடையது. ஏன்னா தர்மப்படி நடக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. எங்கேயுமே பாருங்க, உண்மையை சொல்றது ரொம்ப ஈஸி, யோசிக்கவே வேண்டாம், அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பொய்ய சொல்றோம்னா தான் அவாவாளுக்கு தகுந்தா மாதிரி யோசிச்சு யோசிச்சு சொல்லணும். ஈஸியஸ்ட் அழகா சத்தியத்தை அப்படியே பேசுறது. எங்க யார்கிட்ட எப்ப பேசினாலும் ஒரே மாதிரி தான் பேசணும், யோசிக்கவே வேண்டாம். சத்தியத்தை பேசுறது அசத்தியத்துக்கு யோசிச்சு 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 அவளை கன்வின்ஸ் பண்றதுக்காக பேசும். தர்மம் ரொம்ப ஈஸி பண்றது, அதர்மம் ரொம்ப கஷ்டம். அது கஷ்டத்தை ஈஸியா நினைச்சிடும். ஆச்சரியம் ஆச்சரிய சொல்லிட்டே இருக்காரு, கேட்கல. பகவானுக்கு கோபம் வந்து கொடுத்து உடனே லக்ஷ்மணன் அனுப்புறார், போ லக்ஷ்மணா. லக்ஷ்மணன் ஏற்கனவே நல்லா கோபம் வரும், பாம்பு வேற, ஆதிசேஷன் ஆயில்லி நட்சத்திரம் வேற, கேட்கணுமா நன்னா கோபம் சந்த சட்டன் போறான். புஷ்கு 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 சீரியன் போய் கத்து அப்படின்ட்டா, போய் சத்தம் போடுறா. அவனா கிஷ்கிந்த வாசல்ல நின்று சத்தம் போடுறா லக்ஷ்மணன், ஹே சுக்ரீவா அப்படின்ட்டான். நடுங்கடா சுக்ரீவன், ஐயோ லக்ஷ்மணன் வந்திருக்கானே, ராமன் வந்தா கூட பரவாயில்லன்னு தோண்டி போயிடுது. அவனுக்கு சமாதானம் படுத்திடலாம், பகவானை பார்த்து பிரபு சாரி காலில் வந்துட்டா சமாதானம் ஆயிடுவேன். இந்த லக்ஷ்மணன் சமாதானப்படுத்த முடியாதுன்னு டென்ஷன் அவனுக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. தாரை அனுப்புறான், தாரா நீ போகும், தாரா அப்படி போறாளா, ஜலதாரையா பேசுறாளா, ஜலதாரையா பெரிய வியாக்கியானம் பண்றாள், தாரை இல்ல, அதனால ஜலதார மாதிரி லக்ஷ்மணன் கிட்ட தைரியமா பேசுறாளா. ட்ரெஸ் எல்லாம் கூட ஒழுங்கா போட்டு இல்லையா, அப்படியே வராளா. ஏண்டான்னா லக்ஷ்மணன் காமத்தை ஜெயிச்சவன் அவளுக்கு தெரியல. ஒரு அம்மா எதிர்க்க ஒரு பெண் வந்து ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு வரணும் அவசியம் இருக்கா, அந்த மாதிரி லக்ஷ்மணனுடைய வாத்சல்யம் தெரிஞ்சு அப்படியே வராளா. கல்லெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து நிக்கிறான். லக்ஷ்மணனை பார்த்து, எதுக்கு கோபப்படுறாய், எதுக்கு கத்துறாய், உங்க ராமன் தானே சொல்லி அனுப்பிச்சு, சுகமா அனுப்பி இருக்க சொல்லி. அவன் குரங்கு ரொம்ப வருஷமா ஒண்ணுமே இல்லாம இருந்தா, இப்பெல்லாம் கிடைச்சவனே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. தசரத குமாரனுக்கு இப்படி கோபம் வருது, நியாயம் இல்லைன்னுட்டான். லக்ஷ்மணனை பார்த்து பிறகு யாரும் இப்படி பேசினது இல்லை, அவளை வசதி இந்த தாரை சமாதானப்படுத்திட்டு அதுக்குள்ள சுக்ரீவன் ஓடி வந்தான், மன்னிச்சிடுங்கோ பிரபு அப்படின்னு சொன்னான். உடனே ஆஞ்சநேயன் கிட்ட எல்லாம் சொல்லி, எங்கெல்லாம் குரங்குகள் இருக்கோ கரடிகள் இருக்கோ எல்லாரையும் வர சொல்லு ராம கைங்கரியத்துக்கு. அதுக்குள்ள எல்லா குரங்குகள் கரடிகள் எல்லாத்துக்கும் பாக்கியம் பாருங்க, எல்லாம் இங்கேயோ அலைஞ்சிட்டு கிடந்தது. எல்லா வெரைட்டியான குரங்குகளை நீங்க ஜூல போன எத்தனை வெரைட்டி குரங்குகள் பாக்குறீங்களோ அத்தனை வெரைட்டி குரங்குகளும் ராம கைங்கரியத்துக்கு வந்தது. இது கேட்கும் சந்தோஷமா இருக்கு. அப்ப டார்வின் தேரி நல்லதுன்னு ஒத்துக்கலாம், சரின்னு ஒத்துக்கலாம். ஏன்னா நம்முடைய மூதாதைகள் குரங்குகள்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரங்கு கூடவே நம்ம வந்ததுனால நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாரோ கைங்கரியம் பண்ணியிருக்கா, அந்த பலம் தான் இன்னைக்கு ராமாயணத்தை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் கொண்டு உட்கார வச்சிருக்கு. ஆக்சுவலா எனக்கு டார்வின் தேரி பெருசா ஒரு அபிப்பிராயம் கிடையாது, ஆனா குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு எடுத்துக்கும் போய் இந்த சம்சயத்துல இந்த விஷயத்துல பரவாயில்ல, குரங்கா இருந்தாலும் தப்பு இல்லை நம்ம பிரியமா அப்படின்னு தோணி போயிடுறது. அத்தனை ஆச்சரியம், எல்லா குரங்குகள் எல்லாம் வந்து கொடுத்து ஒரு கரடி வேற ஜாம்பவா எங்கேயோ இருக்காரு, கிருஷ்ண அவதாரம் முடிகிற வரைக்கும் இருக்காரு. ரொம்ப தைரியம் வேணும். இந்த ஜாம்பவான் எப்ப வந்தாருன்னா வாமன அவதாரத்துல வந்தவர். பகவான் ஓங்கி உலகளந்த உத்தவனா நிக்கலாம் பாருங்க. அப்ப பிரம்மதேவர் ரொம்ப குஷியாகி பகவானை பிரதட்சணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கரடி ரூபம் எடுத்துட்டு பிரதட்சணம் பண்ணார். உலகளந்த பெருமாளை மூணு தடவை பிரதட்சணம் பண்ண ஒரே ஆள் ஜாம்பவான். வாமன அவதாரம் எங்க இருக்கு, அதுக்கப்புறம் எத்தனை அவதாரம் கடந்து ராமவதாரம், இந்த ராமவதாரத்துல ராமகைங்கரிய மண்டபத்துக்கு ஜாம்பவான் இருக்கார். இதோட முடிச்சாரா, கிருஷ்ணவதாரத்துல கிருஷ்ணனுக்கு ஜாம்பவதிய கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அது அடிப்பேர் ஜாம்பவான் ஜாம்பவான் அவ பாட்டு காலங்களை கடந்து இருப்பாள். அத்தனை வசதி வாமன அவதாரத்திலேருந்து கிருஷ்ணவதாரம் வரைக்கும் பார்த்த ஒரே ஒருத்தர் ஜாம்பவான். இவ்வளவு வருஷம்னா பூமியில இருக்கு ரொம்ப தைரியம் வேணும், அசாத்தியமான தைரியம். ஆனா ஏண்டா இருந்தாருன்னா பகவானுடைய விதவிதமான அவதாரங்களை அனுபவிக்கணும்னு ஆசை. இந்த பூமியை உயிரோடு இருக்கோம் அப்படின்னா ஆனந்தமா குருவாயூர் போய் பார்க்கலாம், ஸ்ரீரங்கம் போய் பார்க்கலாம், பத்ரிகாசிரமம் போகலாம், எத்தனங்கள் போய் பார்க்கலாம், வைத்தீஸ்வரன் கோயில் போய் பார்க்கலாம். உசுரோட இருந்தா தானே உடம்புல பலம் இருந்து, உடம்பும் நன்னா இருந்து, புத்தியும் நன்னா இருந்து, நேரமும் இருந்தா போய் பார்த்துடலாம். இல்லையால ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு பூமியில வாழ பிறந்த பாக்யசாலிகளே கொண்டாள். பூமியில இருக்கிற ஒவ்வொரு நாளும் வசதி, உசுரோட கிடந்தால தானே ராமநவமி செலிபிரேஷன்லாம் கொண்டாட முடியல. உசுரோட இருந்தால் தானே கோகுலாஷ்டமி கீடையெல்லாம் சாப்பிட முடியல. உசுரோட இருந்தாலே சக்கர ஜெயந்தி ராமானுஜ ஜெயந்தி எல்லாம் அனுபவிக்க முடியல். அதனால பூமியில வாழறதுன்றது பெரிய பாக்கியம், இந்திரலோகத்தில் வாழறதுன்றது பெரிய துர்லபம் அது, பெரிய கஷ்டம் அது, பெரிய சாபம் அது. பூமியில வாழறோம் அப்படின்னா எத்தனையோ மகாத்மாக்களை தரிசனம் பண்ணிடலாம், எத்தனையோ வயசானவா இருக்கு, எத்தனை பேர் காஞ்சி பெரியவாளை பார்த்துருப்பாங்க பிரத்யட்சத்துல, இதெல்லாம் கோட்டி ஜென்மஸ்துக்குறதம் தானே. உசுரோட இல்லைன்னா காஞ்சி மகாபரிவாளை சேமிச்சிருப்பாளா? சத்தியமா கிடையாது. அப்ப உயிரோட இருக்கோம்னா மகாத்மாக்களை தரிசனம் பண்ற ஒரு பரம பாக்யம் நமக்கு இருக்கு, மகாத்மாக்களுக்கு கைங்கரியம் பண்ற ஒரு பாக்யம் இருக்கு, புண்ணியமான நதிகள்ல தீர்த்தமாடுற ஒரு பாக்யம் நமக்கு இருக்கு, ராமகிருஷ்ணான்னு எழுதுறதுக்கு ஒரு பாக்யம் இருக்கு, ஒரு நாலு பூவை எடுத்து பகவான் திருவிடியில போடுறதுக்கு ஒரு பாக்யம் இருக்கு. இதுக்காகத்தான் ஜாம்பவான் காத்துருந்தார். அழகா எல்லா பக்கமும் குரங்குகள்லாம் வந்துடுத்து ஜோரா சுக்ரீவன் ராமனிடத்துல வந்து, மன்னிச்சுடு ராமா, தப்பு பண்ணிட்டேன், நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் வேலையை பண்ணிருக்கணும் அப்படின்னா, பகவான் பரவாயில்ல ஃப்ரெண்ட், நல்லா இருந்தியா, சந்தோஷமா இருந்தியா, தப்பா எடுத்துக்காதே, சீதையை அழந்த துக்கம் தாங்க முடியாம சத்தம் போட்டுட்டேன்றான சுவாமி. அவ்வளவு இங்கீதமா நளினத்தோட சுவாமி நடந்துக்கிறார். ஏன்னா அந்த சக்கிய பாவம் அவ்வளவு, அந்த ஃப்ரெண்ட்னு வரும்பொழுது தப்பு பண்ணும்போது கோபம் வரும், வரணும், அவனை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் டக்குனு கோபத்தை மறக்கும். உலகத்துல நமக்கு என்ன இந்த பால்ய சிநேகிதர்கள்லாம் இருப்பா பாரு, அவன் மேல ஒரு தனி ஈர்ப்பு உண்டு. இன்னைக்குமே நிறைய பேர் மிஸ் பண்ணுவோம் லைஃப், நிஜமாவே மிஸ் பண்றதுன்னா சிநேகிதர்கள். அதனாலதானே கிருஷ்ணன் குச்சேல வந்தோன்னு அவ்வளவு குஷி ஆயிட்டான், அவர் கொடுத்து அவள்லாம் சாப்பிட்டுட்டு ஆஹா ஆஹா ஆஹான்றான். இதுல வேற ஆஹா அவளாச்சே எனக்கு ரொம்ப பிடிக்குமேன்றான். எனக்கு தெரிஞ்சு பாகவதத்துல அவள் பிடிக்கும்னு ஒரு இடத்த கூட கண்ணன் சொல்ல, இந்த ஒரு இடத்துல அவள் பிடிக்கும்னு பல இடத்துல சொல்லியிருக்கோம். ருக்மிணியை பிடிக்கும், ருக்மிணி அவளை பிடிக்கும், சத்யபாமா அவளை பிடிக்கும், எல்லாரையும் அவள் பிடிக்கும் அவள் பிடிக்கும் அவள் பிடிக்கும் 16108 பேரை காட்டணும், அவள் பிடிக்கும்னு இவர்கிட்ட மட்டும்தான் சொன்னான். ஏண்டானா என் சிநேகிதன் எனக்காக கொண்டு வந்ததுன்னு வாங்கினுட்டான். அந்த ஸ்னேக பாவம் பகவானுக்கு அப்படி ஒரு ஸ்னேகம் இருக்கான். எல்லா ஏற்பாடும் பண்ணி ஆச்சு, ஒவ்வொரு பக்கமும் அழகா அனுப்புறான், முக்கியமா தென் திசை முக்கியம். உடனே ஜாம்பவான் அங்கதன் ஆஞ்சநேயமூர்த்தி எல்லாரையும் அனுப்புறான், எல்லாரும் கிளம்புறான். பகவான் ஆஞ்சநேயரை மட்டும் கூப்பிடுறான், கிருஷ்ணகாண்டம் முடிச்சு சுந்தரகாண்டம் நுழையிறோம். ஆஞ்சநேயரை மட்டும் கூப்பிட்டு ஆஞ்சநேயா எனக்கு என்னமோ நீ பாப்பேன்னு தோன்றதுன்னு சொல்லி தன் கையில இருக்க மோதிரத்தை கழட்டி அப்படி கொடுக்கறான். அன்னைக்கே பகவான் ராமான் நேம் எழுதின மோதிரம் போட்டிருக்காரு பாருங்க, நம்ம தான் பூசா ஃபேஷன் நினைச்சிருக்கோம். அன்னைக்கே சுவாமி தன் பேர் போட்ட மோதிரத்தை போட்டுருக்காரு. எல்லாம் அட்வான்ஸா தான் இருந்திருக்கு சனாதனமான தர்மத்துல, புஷ்பக விமானம் வரைக்கும் சில ராமாயண காலத்திலேயே இருந்திருக்கு. இன்னைக்கு வர ஃபிளைட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, புஷ்பக விமானத்துல ஸ்விம்மிங் பூலே இருந்ததுன்னு வர்ணிக்கிறார் வால்மீகி மகரிஷி. வைமானிக சாஸ்திரமே ஒண்ணு உண்டு, இந்த காலத்துல ஜெட் ஃபைட்டர் முதற்கொண்டு எல்லாமே அந்த காலத்துல டிசைன் பண்ணி வச்சிருக்கா, எல்லாமே இருந்திருக்கு, எதுவுமே புதுசு கிடையாது. இந்துவிசம் சொல்லாத சயின்ஸே கிடையாது, சயின்ஸ் அப்படின்னால பேசிக் இந்துவிசம் தான், எல்லாத்தையும் பேசியிருக்கோம். இன்னி வரைக்கும் எந்த விஷயம் பார்த்தவாள்லாம் இருக்கா, இன்னைக்கு பிற வந்தா இன்னைக்கா நாளைக்கா அவளே யோசனை பண்ணிதான் சொல்லுவா, இன்னைக்கு பண்டிகை உண்டா இல்லையான்னு. நம்ம இந்த பஞ்சாங்கத்தை சந்திரகிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது எத்தனை மணிக்கு முடியறதுன்னு என்னைக்கோ கணிச்சு சொல்லிட்டா. டெலஸ்கோப்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாம மங்கள்யானா விடாமலேயே செவ்வாய் சந்திரன் சூரியன் நவகிரகங்களை வச்சு அதுக்கு அந்த பிளவுஸ்க்கு கலர் வைப்பா பாருங்க, அந்த கலர் எல்லாம் இன்னைக்கு இவா சொல்றா பாருங்க, அந்தந்த பிளானட் இன்னென்ன கலர்னு அந்தந்த கலர் தான் நம்ம வச்சு நவகிரக ஹோமமே பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு புத்திசாலி தெரியுமா நம்ம பெரியவா, நம்ம தான் புத்துவா இருக்கும். அவளுடைய மகிமை தெரியாம அவளை போல விஷயம் தெரிஞ்சவா லோகத்தை எது வேணா இருக்கட்டுமே, கோவில்கள் போய் பாருங்க, இந்த மாதிரி ஒரு கிரானைட் கட்டடம் எல்லாம் எங்கேயா நிக்குமா? உலகத்தின் 7 அதிசயங்கள்ன்ற ஒண்ணுமே அதிசயம் இல்லை. இந்த பைசா நகரத்து சாய் கோபுரம் இருக்கு பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷனே ப்ராப்ளம், அதனாலதான் சாஞ்சின்றே இருக்கு. வைத்திகா அதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம், வைத்திருச்சலா இருக்கு. சஞ்சய் பிரகதீஸ்வரர் கோவில் நிஜமாவே அவ்வளவு பெரிய அதிசயம், எத்தனை கோவில்கள், என்னென்ன பிளான். இந்த திருவள்ளரைன்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு ஸ்ரீரங்கம் பக்கத்துல திருச்சிக்கிட்ட, அங்க போனா ஒரு குளம் உண்டு, இந்த குளத்துக்கு பேரு மாமியார் மருமகள் குளம்னு பேரு. இந்த குளம் இப்படி இருக்கும், சக்திக்கு மாதிரி படிக்கட்டு வச்சிருப்பா, இந்த படித்தரில் துடிக்கிறவால அந்த படித்தரில் இருக்க பார்க்க முடியாது. டிசைன் ஊர்ல எங்க பள்ளமா இருக்கோ அந்த இடத்துல குளம், அந்த இடத்துல எல்லா தண்ணியும் ஓவர் ஃபிளோ ஆகி வந்து விழும். அதனால கோவில்கள்லாம் குளம் வச்சிருந்தாங்கன்னா வாட்டர் ப்ராப்ளம் வராது, வாட்டர் ஸ்கார்சிட்டியே வராது. இன்னைக்கு தொண்டனூர் ஒரு இடம் உண்டு, மைசூர் மாண்டியா அந்த இடத்துல, ஸ்ரீரங்கப்பட்டினம் பக்கத்தில் இருக்கு அந்த இடம். அந்த இடத்துல ஒரு லேக் இருக்கு, தொன்னேகிரின்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில், தொண்டனூர் லேக். இந்தியன் கவர்மெண்டோட இதுல எழுதி வச்சிருக்கா, அந்த லேக் கட்டினது சுவாமி ராமானுஜரும் சிஷ்யாலும். இந்த லேக் எப்படின்னா மூணு பக்கம் மழை வந்துடும், ஒரு பக்கம் மட்டும் தான் ஓப்பனா இருக்கும். அந்த இடத்த பிளாக் பண்ணிட்டா கடல் மாதிரி இருக்கும், அவ்வளவு பிடிச்சிருக்கும் அந்த லேக். அதுதான் இன்னி வரைக்கும் அந்த இடத்துக்கு இரிகேஷன், அங்க விவசாயத்துக்கு இன்னி வரைக்கும் அதுதான் தண்ணி, அது வத்தினதே கிடையாது. இன்னி வரைக்கும் அந்த பெஸ்ட் இரிகேஷன் இன்ஜினியர்னு சொல்லி ராமானுஜர் பேரு கெசட்ல இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் கட்டின தொண்டனூர் ஏரி நிறைய பண்ணிருக்கா நம்ம பெரியவா, எதுவுமே அல்ப சொல்பமா ஐயே அப்படின்னு வெக்கப்படுற மாதிரியே பண்ணல, பெருமைப்படுற மாதிரி தான் பண்ணிருக்கா. எதை வேணா எடுத்துக்கோங்க நீங்க, பழைய பஞ்சாங்கம் தான் இன்னி வரைக்கும் சரியா இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஓல்ட் இஸ் கோல்ட், நம்ம பெரியவா சொன்னதுதான் சரி. மெட்டி போடுறது, காது குத்துறது, எல்லாத்தையுமே ரீசன் உண்டு. இந்த காதை பார்த்தேன் அப்படின்னா குழந்தை கர்ப்பத்தில் படுத்துட்டு இருக்க மாதிரி ஷேப், அதுல காது குத்துற இடம் கண்ணுக்கு நல்லது, கண்ணோட பாயிண்ட் அது. இங்க பிரியர் பண்ணி போட்டுட்டோம்னா கண்ணுக்கு நல்லது எல்லாமே. இந்த மூக்கு குத்துறது, இந்த மெனோபாஸ் பிரச்சனை எல்லாம் வருது வருதோ அதுக்காக தான் மூக்கு குத்துறது, எல்லாத்தையுமே ரீசன் உண்டு. மெட்டி போடுறது எல்லாத்துக்குமே சயின்டிபிக் ரீசன், சும்மா ஏதோ ஹம்பக்கா எதையோ ஒன்று பண்ணி வைக்கிறது கிடையாது, எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கு. அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கணும். ஏகாதசி விரதத்திலேருந்து பிரதோஷ பூஜையிலேருந்து சந்திரகிரகண சூரிய கிரகணம் வரைக்கும் கர்ப்ப வரைக்கும் எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. தெரிஞ்சுட்டோம்னா ரொம்ப அழகு, அவ்வளவு வசதியா இருக்கு. ஆச்சரியம், பகவான் இந்த மோதிரத்தை கழட்டி ஆசிரியன் கிட்ட கொடுத்துட்டான். பார்ப்பேன் எனக்கு தோன்றது, சீதிய பார்த்தேன்னா இந்த மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்துருட்டான் பகவான். உடனே ஆசிரியம் சரின்னு வாங்கிவிட்டான். நம்ம கிட்ட கொடுத்தாருமா பகவான் என்ன நம்பரா தெரியுமா, உங்களெல்லாம் கூட நான் தான் பெரியாள் தெரியுமா, தைதக்க தைதக்க முதல்ல குதிச்சிருவோம், அதுக்கப்புறம் பண்ண முடியலையே தலை குனிஞ்சு நிற்போம். எப்பொழுதுமே ஒரு நிதானத்தில் இருக்கணும். பகவான் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கானே அவன் சந்தோஷப்படும்படியா இந்த கர்மாவை பண்ணணுமே அந்த நிதானம் வேணும். அழகா தேடிண்டு போறான், பல இடங்கள் தேடி 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 சமுத்திரக்கரைக்கு போயிட்டான். இதுக்கு மேல என்ன பண்றது ஏது பண்றது ஒன்றும் புரியல, எல்லாரும் உசுரை விட்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டான். செந்து செயல போனவாள்லாம் சீதையை கண்டுபிடிக்க முடியாது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலையே அப்படின்லாம் பேசிட்டு, பாவம் ஜடாயுலாம் சொல்லி கொடுத்தாருன்னு ஆ அப்படின்னா, என்னடா சத்தம் வர்றேன்னு பார்த்தா பின்னாடி பெரிய கழுகு, சம்பாதி கழுகு வந்துடுது. யாரது என் சகோதரன் ஜடாயுவை பத்தி பேசுறது அப்படின்னா கேட்டுட்டு வந்தா விஷயத்தெல்லாம் அவ சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தூர பார்வையில பார்த்துட்டு, தூர்தர்ஷன் தூர பார்வையில பார்த்துட்டு அழகா சொல்லிடுத்து, லங்கையில தான் இருக்கா ராவணன் அங்கதான் கொண்டு போய் வச்சிருக்கான் அப்படின்னு. உடனே 100 இங்கதானா லங்கை தானா 100 யோஜனை தூரம்ன்ற உடனே எல்லாருக்கும் ஒரே குஷி, அங்க சீதா இருக்கான்னு தெரிஞ்சு கொடுத்து. அடுத்து அங்க போகணுமே என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஒவ்வொருத்தரா நான் 50 யோஜனை தாண்டுவேன், 80 யோஜனை தாண்டுவேன், அங்கதான் சொன்னா நான் 100 யோஜனை தாண்டிடுவேன், நான் திரும்பி வர முடியாது. அப்புறம் இவனை பாக்குற ஒரு ஆள் அனுப்பணும், எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, ஒண்ணு வேலை பண்ணா ஒழுங்கா பண்ணணும், எனக்கு தெரியாது ஒதுக்கிட்டோம்னா தொந்தரவே இல்லை, இவன் பாட்டுக்கு போயிட்டு போன அங்கதனையும் காணமேனு இவனை தெரிஞ்ச ஒரு ஆள் அனுப்பணும். அதோட ஆரம்பத்திலேயே ஒரு ஆள் அனுப்பிடணும். ஏன்னா எந்தெந்த வேலைக்கு யார் யார் அப்பாயின் பண்ணணும், எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு ராமாயணத்துல. பகவான் பரதனுக்கு பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ற கொடுக்குற அந்த பாதுகையை கொடுக்கறதுக்கு முன்னாடி அழகா ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி நடத்தணும்னு சொல்லிக்கிறோம். இன்னைக்கு வரலாம் சொல்றா பாருங்க, மேனேஜ்மெண்ட் எம்பிஏ எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு எம்பிஏ கேரளம் பகவத்கீதை வச்சுருந்தா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா, எம்பிஏக்கு என்னென்ன வந்து அழகா மேனேஜ்மெண்ட் பண்ணுமா சொல்லலாம். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப கீழே இருக்க அவளுக்கு எப்பப்பெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், இன்சென்டிவ் எப்போ கொடுக்கணும், அவளுக்கு எப்போ போனஸ் கொடுக்கணும், அவள் வந்து சின்சியராக வேலை பண்ணுறது என்னெல்லாம் வந்து எல்லாம் பண்ணி தரணும், அவள் வந்து சந்தோஷமாக கிளீனாக பகவான் சொல்கிறான். அழகாக ஸ்பைலாம் வச்சுக்கோ, அவளை செக் பண்ணுறதுக்கு நீ வச்சுக்கோ, நீ ஒரு டிசிஷன் எடுத்தா நீ சபையில அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் அது வெளியில தெரியக்கூடாது, இதெல்லாம் ஒரு ராஜ தர்மம். நீ ஒரு முடிவு பண்ணி அது வெளில வர நீ அனௌன்ஸ் பண்ண எல்லாருக்கும் வந்து கொடுத்தனா அது ராஜாங்கம் சரியில்லைன்னு அர்த்தம், லீக் ஆகக்கூடாது. இவ்வளவும் பகவான் அழகா சொல்லித்தரான் பரதனுக்கு. ராமாயணம் என்ன சொல்லலன்னு நினைக்கிற எல்லாம் சொல்லியிருக்கு, எல்லாமே அழகா. இது ஒரு கதைன்னு ஒரு பக்கம் பார்க்காம இது பகவத் விஷயம்னு பார்க்கணும், ஒரு பாசிட்டிவ் புக்குன்னு பார்க்கணும், வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ற சொல்லி கொடுக்கறதுன்னு பார்த்தேன்னா கொட்டி கிடக்க விஷயம், ரொம்ப ஜாலியா படிக்கலாம் ராமாயணம், ரொம்ப கஷ்டப்பட்டு போய் பாராயணம் அப்படியே எல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை, என்ஜாய் பண்ணுங்க. பாராயணம் எல்லாம் இப்ப ருட்டீன் ஆக்கிட்டோம், இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சோம் விடு விடு அப்படி இல்லை, என்ஜாய் பண்ணுங்க. என்ன விஷயம்னு புரிஞ்சு படிங்க, புரியாம படிச்சாலும் கூட அந்த சவுண்ட் சயின்ஸ், பாசிட்டிவ் சவுண்ட் சயின்ஸ் நிஜமாவே நமக்கு அவ்வளவு பலத்தை கொடுத்துரும். அழகா ஆசனேய மூர்த்தி எல்லாரும் என்ன இருக்கா, எல்லாரும் பேஷண்ட் இருக்கா, அப்ப ஆசனேய தேமேன்னு உட்கார்ந்து இருக்கா, அவருக்கு தன் பலமே ஞாபகம் இல்லை, ரிஷிகள்லாம் சாபம் கொடுத்துட்டா. ஆனா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரிஷிகள் எல்லாம் படாத பாடுபடுத்தி அவளை கொண்டு போய் மரத்தினெல்லாம் உட்கார வச்சுடுறாரு. ரிஷிகள் எல்லாம் பார்த்தா இவன் சக்தி எல்லாம் வீணா போயிட்டு இருக்கு, உன் சக்தி எல்லாம் மறந்து போகட்டும்னுட்டா. அப்ப கேக்குற அப்பா ஆஞ்சநேயரோட அப்பா கேட்டு இப்படி பண்ணிட்டு குழந்தைகள் இல்லப்பா நல்லதுதான் பண்ணிருக்கோம், அஞ்சனா தேவி அழறா என் பிள்ளை இப்படி பண்ணிட்டே இல்ல, ஒன்னும் இல்ல, இவன் சக்தி முழுக்க ராம கைங்கரியத்துக்கு உபயோகமாகணும், இப்பயே மிஸ்யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டான்னா கஷ்டம், அதனாலதான் இப்படி மறந்து போகணும், யாராவது ஒருத்தர் இவனுக்கு இவன் சக்தியை ஞாபகப்படுத்தும் பொழுது இவனுக்கு அந்த சக்தி வந்துடும். இவ எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஜாம்பவான் போனார், ஏ ஆஞ்சனையா என்ன நீ சும்மா உட்கார்ந்து இருக்கா அப்படின்னா, இல்ல 100 யோஜன தூரம் அப்படின்னு ஜாம்பவான் சிரிச்சார். உன்னால அதை விட தாண்ட முடியும்டாப்பா, சித்தனை குழந்தூண்டு குழந்தையா இருக்கும்பொழுது சூரியனை பழம் நினைச்சு தாவின பயணி ஜோருக்கு லங்கை, பூமியிலேருந்து சூரியனை நோக்கி தாவி பிடிக்க முடியுன்ற உனக்கு ஜோருக்குற லங்கை முடியாதோருடா கடகடகடன் ஞாபகம் வந்துருக்கும். சத்தியம் யாரோ ஒருத்தர் ஒரு தூண்டி விடணும் நம்மள, இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்னு அல்ல, தூண்டி விட்டுட்டோம்னா நடக்கும். இந்த திங்கக்கிழமை காத்தால வேலைக்கு போகணுமே, சீக்கிரம் எழுந்துக்கணுமே, ஸ்கூலுக்கு போகணுமே, இந்த திங்கக்கிழமை வந்து அப்படியே ஒரு நர முகத்தை பார்த்தாலே தெரியும், இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தா அப்படியே ஹா அப்படிதான், திங்கக்கிழமை வந்து அப்படியே இன்னும் அடிச்சு போட்ட மாதிரி இருப்பான். ஸ்திரீகள் புருஷா குழந்தைகள் என்ன ஆயிட போறது அப்படின்னு கொள்க வேண்டாமா, உத்வேகம் வேண்டாமா, ஆசிரியர் பார்த்தா ஜெய் ஸ்ரீராம்னுட்டா உடனே மனசுல பலம் வந்துடுச்சு. நாம பலம் இருக்கு, வேற ஒரு பலமும் வேண்டாம் நமக்கு, இது இல்லையே அது இல்லையே, இந்த நொண்டி சாக்கு சொல்லப்படாது, நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ண முடிய மாட்டேங்கிறது, அவ ஹெல்ப் பண்றது இல்ல, சிச்சுவேஷன் ஒழுங்கா இல்ல, எல்லாம் ஒழுங்கா இருந்தா யார் வேணா பண்ணிட்டு போயிடுவாள், நீங்க எதுக்கு ஏன் எல்லாம் மோசமா இருக்குன்னா, அதையும் தாண்டி ஹேண்டில் பண்ற சக்தி உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் சுவாமி இப்படி சிச்சுவேஷன் தயார் பண்ற, அப்பதானே வளர முடியும். சிச்சுவேஷன் ஃப்ரீயா இருக்கு ஈஸியா இருக்குன்னா உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் வராது, புதுசு புதுசா இன்னோவேட்டிவா ஐடியாஸ் வராது, எல்லாம் பிரச்சனையா இருக்கணும், இதுல எப்படிடா ஜெயிக்கணும்னு புத்தி வேலை செய்யணும், அப்ப உள்ளேன்னு பகவான் ஐடியா கொடுப்பான் ஜெயிச்சுட்டு போகணும். பகவான் ரொம்ப அழகா பிளான் பண்றார், நம்ம வாழ்க்கையை கிளீனா பிளான் பண்றார், என்ன அழகா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அந்த உத்வேகம் உற்சாகத்தை பகவான் வெரைட்டியா தூண்டிட்டே இருக்கார், எத்தனையோ சந்தர்ப்பங்கள உற்சாகம் இழந்துடும், பகவான் ஏதோ ஒண்ணு பண்ணி 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 நம்மளை உற்சாகப்படுத்திட்டே இருக்காங்க, உற்சாகம் உள்ளுக்குள்ளே வருது பாருங்க, எத்தனை வயசு வேணா ஆகட்டும் சரீரமான களைச்சு போகும், மனசுக்கு களத்தே கிடையாது, நம்ம உள்ள சுத்தமான பரம பவித்திரமான ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு டயர்னஸே கிடையாது, அதுக்கு அத்தனை பலம் இருக்கு, எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரென்த், சாதாரண பலம் இல்ல, நீங்க நினைக்கிற சக்தியை விட உங்களுக்கு அபரிமிதமான பலம் உண்டு. ஆஞ்சநேயரோட பலம் அத்தனை பேருக்குமே நல்லா ஞாபகம், ஆஞ்சநேயர் ஒரு ஆத்மா தானே, ஆனா பகவத் பலம் உண்டு மறந்து போயிடுறோம், என்னால முடியும்ன்றது மறந்து போயிடுறது, யாராவது தூண்டினா வந்துடும், எனக்கு வயசாயிடுச்சு வயசாயிடு நினைக்கிறதுனாலதான் கவலை வருது, அதனாலதான் பிரச்சனையே வருது, எத்தனை பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளவு அழகா உற்சாகத்தோட இருக்கா, எத்தனை ஆனந்தமா பலத்தோட இருக்கா, மனசுதான் காரணம், மன ஏவ மனுஷியானாம் காரணம், எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், எல்லாத்தையும் மாற்ற முடியும், எதை வேணாலும் சரி பண்ண முடியும், தேசம் சுதந்திரம் கிடைக்காதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தா கிடைக்கும்னு சில பேர் நினைச்சா, அந்த சில பேர் நினைச்சு அத்தனை பேர்கிட்டையும் அந்த வைப்ரேஷன் போய் ஜெயிச்சோமா இல்லையா, எல்லாரும் ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான், பாரதத்துக்கு இவ்வளவு சுதந்திரம் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டான், சில பேருக்கு இல்ல சுதந்திரம் வாங்கணும் 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 பண்ணிட்டே இருந்தா, தானாகவே வாங்கினோமா இல்லையா, முடியாதுன்னா முடியாது, முடியும்னா முடியும், நிச்சயமா முடியும், பகவான் அப்படி ஒரு பலத்தை கொடுத்துருக்கான், நம்மளுடைய பலம் அபரிமிதமானது, அழிவில்லாத ஆத்மா, சரீரத்துக்கு தான் எல்லாமே, ஆத்மா கிடையவே கிடையாது, ஆத்மா எப்பொழுதுமே பிரசன்னமா ஃபர்ஸ்ட் கிளாஸா பல 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 பலான் இருக்கு. அருள் பெருஞ்சோதிலையா உள்ள அப்படி ஒரு பல 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 பலான் இருக்கு. நந்தகோபுர யசோதையெல்லாம் கிருஷ்ணலீலாத வயசான காலத்திலே தான் அனுபவிக்கிறார். 88 வயசுலதான் அஜாமனனுக்கு புத்தி வந்து அப்புறம் தவம் பண்ண போறோம். திருக்ராசன் எவ்வளவு வயசான காலத்துலதான் அழகா இமயமலைக்கு போய் தபசு பண்ணி 5 நாள்ல மோட்சம் அடையலாம். வயசு முக்கியம் இல்லை, மனசு 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 அபரிமிதமான சக்தி உண்டு. இவ்வளவுதான் கிடையாது, யாராக இருந்தாலும் முடியும். எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமியா சுவாமி இருக்க. ஜாம்பவான் சொன்ன உடனே ஆச்சரியமா ஆசிரியருக்கு பலம் வந்துடும் அப்படி நின்னா. எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன், 7, 7, 14 லோகங்கள்லையும் சுத்துவேன், கடைக்கலன்னா லங்கையே பேத்துட்டு ஒரு வேறுசாங்க. இதுவரைக்கும் தேவையான உட்கார்ந்து ஆசனையை மூத்தி திடீர் ஒரு வைராக்கியம் ஒரு உத்வேகம் வந்துடும். ஏண்டான்னா ராம கைங்கரியம் பண்ணணும். ராம கைங்கரியம் நினைச்சோடனே பலம் வந்துடும். நம்முடைய காரியம் நினைச்சாதான் பலகீனம். இது பகவத் கைங்கரியம் நினைச்சுட்டேன்னா எங்கிருந்தோ பலமும் வரும், பணமும் வரும், உற்சாகமும் வரும். சந்தேகமே வேணும், தானா வரும், தானா நடக்கும். எப்படின்னா தெரியாது, பகவான் பார்த்துப்பான். அந்த உற்சாகம் துளி கிளம்பெடுத்தனா போதும். லங்கையை பேசிட்டு வர வேண்டார் ஆஞ்சநேய மூர்த்தி. இது அம்மாச்சு வேலை இவங்களுக்கு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கே நினைச்சாரு. நான் சத்தியமா டயர்டாயிருக்கும், சத்தியமா டயர்டாகும். நான் இன்னைக்கு பகவானுக்காக சமைக்கிறேன், இன்னைக்கு ஆஞ்சநேயருக்காக சமைக்கிறேன், இன்னைக்கு ஆதிசங்கர பகவத் பாதருக்காக சமைக்கிறேன், இன்னைக்கு சுவாமி ராகவேந்திரக்காக சமைக்கிறேன்னா தானாகவே பலம் வரும். பாவம் எத் பாவம் தத் பவதி. நான் இந்த ஆவிக்காக வேலைக்கு போறேன், இந்த சம்பளத்துக்காக இல்ல, நான் கிருஷ்ணனை பாக்குறதுக்காக வேலைக்கு போறேன், நான் ராமன் அனுபவிக்கிறதுக்காக வேலைக்கு போறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா யார் வேணா என்ன வேணாலும் பண்ணாலும் நம்ம குழு 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 இருந்து அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். பகவத் கைங்கரியம் என்ன மனசு ஞாபகம், நான் பகவானுக்காக இந்த வேலையை பண்றேன், நான் பகவானுக்காக குடும்பத்தை காப்பாத்துறேன், நான் பகவானுக்காக சமையல் பண்றேன், பகவானுக்காக 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 நான் பகவானுக்காக தூங்குறேன், பகவானுக்காக எழுந்து பகவானுக்காக எழுந்துக்கணும்னு சொன்னா காதல் ஃப்ரெஷ்ஷா எழுந்து ஜிலு 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 ஜிலுன்னு அப்படின்னு காதால எழுந்துக்க முடியலன்னா பகவானுக்காக தூங்கல, பகவானுக்காக எழுந்துக்கல. ராத்திரி தூங்கும் பொழுதே நான் பகவானுக்காக தூங்குறேன், பகவானோட தூங்குவோம். காதால ஹே ராமா ஹே கிருஷ்ணா நீ எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் அத்தனை மணி எழுத்து விடுறா, டெஸ்ட் பண்ணி பாருங்க சுவாமி, டெஸ்ட் பண்ண ரொம்ப சந்தோஷம் இப்படியா என்ன நம்புறீங்கன்றான். ராத்திரி படுத்துவோம், இன்னைக்கு டெஸ்ட் பண்ணுவோம், நாளை காதல எனக்கு இத்தனை மணிக்கு எழுப்பு, உடம்பு டயர்டெல்லாம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் அலாரம் வைக்க மாட்டேன், தைரியமா நம்புங்கோ, அலாரம்லாம் வைக்க மாட்டேன், யாரும் பெல் அடிக்க வேண்டாம், என்ன 4 மணிக்கு எழுப்பு, உங்களுக்கு என்ன டைம் நான் பாடு சொல்றேன் 4 மணிக்கு, யாருக்கு என்ன டைம் சௌகரியமோ அந்த டைம் எழுப்பி விடுன்னு படுத்துருக்கு நிம்மதியா சொல்லி வச்சா மாதிரி சுவாமி எழுப்புவார். ஃப்ரெஷ்ஷா இருக்கும், களப்பு வராது, அழுப்பு வராது, வருத்தம் வராது, உடம்பு நொந்து போகாது. சுவாமி விவேகானந்தர்லாம் ஒரு நாள் உட்கார்ந்து நின்று படிச்சுட்டு இருக்கார். அழகா ஆச்சரியமா அவர் வாசப்படி நின்று ஒரு காலத்துக்கு பேசி படிச்சிருந்தார், புக்கை படிச்சு முடிச்சுட்டு பாக்கிறார். அடுத்த நாளே வந்துடுத்து தெரியவே இல்லை அவருக்கு, எல்லாம் நின்னதோ கால் வலியோ ஒண்ணுமே தெரியல. மனசு விவேகானந்தரால முடியும்னா அதே ஆத்மா தான் நம்பளும். ஆத்மாவ பாரபட்சம் தாரதமியம் கிடையாது, என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உயர்ந்த ஆத்மா தாழ்ந்த ஆத்மாலாம் கிடையாது. உயர்ந்த ஆத்மா எதுன்னா பகவான் ரியலைஸ் பண்ணிடுச்சுன்னா ஏன் பண்ண முடியாதா, பண்ண முடியாதுன்னா ராமாயணம் நான் சொல்ல வேண்டாம், நீங்களும் கேட்க வேண்டாம். இது வெறும கதைனா யாருமே சொல்ல வேண்டாம், எதுக்கு இத்தனை வருஷம் இதையே பைத்திய மாதிரி வளர்ந்து இருக்கணும். இப்ப பாகவதம் கேட்டா மோட்சம் கிடைக்கும்ன்றது பொய்னா ஏன் கேட்கணும், ஏன் பாராயணம் பண்ணணும், ஏன் பூஜை பண்ணணும். பரிசுத்தால முடியும்னா 7 நாள்ல மோட்சம் நம்மளையும் அடைய முடியும். எல்லாரும் ஒரே ஈக்குவல் தான். சரீரத்துல பேதம் உண்டு, ஜன்மால பேதம் உண்டு, வாழ ஜீவிதத்துல பேதம் உண்டு, கர்மால பேதம் உண்டு, எல்லாத்தையும் பேதம் இருக்கு. ஆத்மான்னு வரும்பொழுது கார்த்திகைக்கு தீபம் வைக்கிறோமே, எல்லாம் ஜோதி சொருமம் தானே. அவ எல்லா ஜோதிக்குள்ளேயும் ஒரு நீல ஜோதியா பகவான் இருக்கா. சோ எல்லாராலையும் முடியும், முடியாதுன்னு கிடையவே கிடையாது. எல்லா ஆத்மாக்குள்ளையும் பகவான் இருக்கான். பரிசுத்தால முடியும்னா நம்மளாலையும் முடியும், நிச்சயமா முடியும், சந்தேகமே வேண்டாம். அர்ஜுனனால பகவத்கீதையை கேட்க முடியும்னா நம்மளாலையும் கேட்க முடியும். அர்ஜுனன் கிருஷ்ணன் காலில் விழுந்து கீதையை சொல்லுன்னா நம்ம சொல்லுன்னு கேட்கல. ஆண்டாளால கல்யாணம் பண்ணிக்க முடியும்னா ரங்கனை நம்மளாலையும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். சீதையால பதிவிரதா தர்மத்துல இருக்க முடியும்னா நம்மளாலையும் இருக்க முடியும். முடியாத ஒரு விஷயத்த நம்ம பெரியவா நமக்கு சொல்ல மாட்டா. எல்கேஜி குழந்தைக்கு போய் ஒரு பெரிய எக்ஸாம் வச்சு 10 பேப்பருக்கு எதாவது எழுதணும்னு சொல்லுவாளா, அதுக்கு கெபாசிட்டி இவ்வளவுதான் தெரியுமோன்னு. அதே எம்பிஏ படிக்கிற குழந்தைன்னா அதுக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி தெரியுமோன்னு நம்மளெல்லாம் ரொம்ப உகந்த நிலையில பெரியவா வச்சிருக்கோம். அதனாலதான் ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் எல்லாம் சொல்றோம். எதுக்குடாண்டா உன்னால முடியும் 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 சந்தேகமே வேண்டாம். ஆதிசங்கர பகவத் பாவனால வேதத்தை ஆனந்தம் அனுபவிக்க முடியும்னா நம்மளாலேயும் முடியும். ஒருத்தரால முடியும் ஒருத்தரால முடியாதுன்னே கிடையாது. ஆத்மாவுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. ஆஞ்சநேயமூர்த்தி ஜெய் ஸ்ரீராம் பிரணய ஜாம்பவான் சொன்னார், ஆஞ்சநேயா பகவான் என்ன சொல்லியிருக்கான், சீதை எங்க இருக்கான் பார்த்துட்டு தான் வரணும், அதுக்கு மேல ஒன்றும் பண்ணப்படாது, நிதானம் நிதானம் நிதானம்னு. உடனே ஆசிரியர் பார்த்தா எல்லா குரங்கும் பார்த்து இதுக்கு இந்த குரங்கு போய் ரொம்ப ஓவரா தான் கொண்டாடுதா, இது நம்மள மாதிரி ஒரு அல்ப குரங்குதானே அப்படின்னு நினைச்சிருச்சு. எல்லா குரங்கும் தினேன்னு நின்னாது ஜெய் ஸ்ரீராம். அந்த ராமன் நாமம் எத்தனை பலம் உண்டு தெரியுமா, அப்படி ஒரு பலம் கொடுக்கும். பகவன் நாமத்துக்கு அத்தனை ஒரு பலம் உண்டு, எதை வேணா சாதிச்சு கொடுக்கும், எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும். அவ்வளவு அழகாலனா ஜெபிக்கணும். பெரியவா கதர்றா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ, வேற ஒண்ணுமே வேண்டாம், வேற ஒண்ணும் தெரிய வேண்டாம், வேற ஒண்ணும் புரிய வேண்டாம். நாமத்துக்கு நேரம் முக்கியம் இல்லை, இடம் முக்கியம் இல்லை, காலம் முக்கியம் இல்லை, சீட்டு முக்கியம் இல்லை, பல் தேய்க்கணும் முக்கியம் இல்லை, குளிக்கணும் முக்கியம் இல்லை, மற்ற எல்லா கர்மாவுக்கும் உண்டு. நாம ஜபத்துக்கு எதுவும் முக்கியம் இல்லை. ஒரு சின்ன குழந்தை அம்மான்னு கூப்பிடறதுக்கு பல்லு தேய்ச்சுட்டு குளிச்சுட்டு சுத்தமா ஆச்சாரமா ட்ரெஸ் உடுத்திட்டு வந்து அம்மான்னு கூப்பிடணுமோ இல்லையே? அது சூச்சு போயிட்டு அழுக்க அழுக்கா வந்து மூக்கு செல்லி ஒழுகிட்டு அம்மா அப்படின்னா அதான் அழகு. அப்பதானே அம்மாவுக்கு வேலை எல்லாம் சுத்தம் பண்ணி ஐயா சீ அழுக்கு பண்ணா சேம் சேம் பப்பி சேம் சொல்லி அம்மாவே குளிப்பாட்டி அம்மாவே ட்ரெஸ் போட்டு அம்மாவே அழகாரா அப்பா சூப்பர். அப்பதானே அம்மாவுக்கு சந்தோஷம். அதுவா ரெடி ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கு என்ன வேலை, நம்ம கொஞ்சம் அப்படின்னு அச்சுபிச்சாவே இருப்போம். ராமனுக்கு வேற என்ன வேலை, நம்மளை சரி பண்றதை விட்டு அவருக்கு வேற என்ன வேலை. அப்பதானே ராமன் நம்மளை எப்படி அனுபவிக்கிறான் நமக்கு தெரியும். பகவத் அனுபவம் வாழ்க்கைன்றது அனுபவம், பகவத் அனுபவம். நான் சரியில்லையே நான் ஒழுங்காகவேன்னு கவலையே படாதீங்க, சரியா இருந்தா அப்புறம் ராமனுக்கு வேலை இல்லாமல் போயிடுது. கொஞ்சம் ஏறா கூடமா இருக்கணும், அப்பதான் ராமனுடைய கிருபை புரியும். ஒழுங்கா இருந்துட்டோம்னு அகம்பாவம் வந்துடும், அப்புறம் மற்றவா எல்லாரும் சரியில்லைன்னு தோழிடும். அதை விட அப்படியே இருந்தோம்னா வாய் மூடிடுவான், ஒழுங்கா இல்லை அப்படின்னு விட்டோம்னா தானாவே அடங்கி இருப்போம், அதனாலேயே பகவத் கிருபை அதிகமா கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய கிருபை. ஆசிரியை மூத்தி எல்லாரும் பார்த்துட்டு ஜெய் ஸ்ரீராம் பகவன் நாம ஜபம் விடாதீங்கோ சொல்லிட்டே இருந்து படுத்துன்னு சொல்லுங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லல, தூக்கம் வரலையா படுத்துன்னு சொல்லுங்க. மலமூத்திர விசர்ஜனம் பண்ணும் பொழுது கூட நாம ஜபம் பண்ணலாம், ஆத்துக்கு தீட்டா இருக்கும் பொழுது நாம ஜபம் பண்ணலாம். திரௌபதி ஆத்துக்கு தீட்டா இருக்கும் பொழுதுதான் கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு சொன்னான். பகவான் தீட்டா இருக்க மூணு நாள் ஜெயிச்சு வரேன்னு சொல்லவே இல்லை, உடனே ஓடி வந்தான். தீட்டா இருக்கும்போது கோவிலுக்கு போகப்படாது, துளசி செடி வரப்படாது, ஏன்னா ஹைஜீனிக் சயின்ஸ் அது, அவ்வளவுதான். நத்திங் பட் ஹைஜீனிக் சயின்ஸ், தெரியாது ஹைஜீனிக் சயின்ஸ், கிளீனா பண்ணி வச்சிருக்கா. தட் இஸ் த ரீசன். சீக்கிரம் அன்னைக்காவது ரெஸ்ட் இருக்கட்டுமே மூணு நாளுக்கு, அப்படி இல்லை முடியாதுன்னு இருந்துட்டு போங்க, நாங்களாம் வேண்டாம்னு அல்ல, அப்படியே நாங்க அப்படிதான் பண்ணுவோம். சரி யாருக்கு நஷ்டம், சரிக்கு ஏதோ அஞ்சு நாள் பத்து நாள் இல்லையே, சாகிற வரைக்கும் உடம்புல பலம் வேணும் இல்லையா, அதுக்காகத்தான் இவ்வளவு பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாம் ஹம்பக் அப்படியே ஓகே ஹம்பக் அழகா ராமநாமத்தை ஜெபிச்சுண்டு ஆசை அப்படி நிக்கலா பெரிய ரூபம் எடுத்துட்டா. இதெல்லாம் அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவான், அனிமா மகிமா லஹிமா கரிமா அப்படின்னு அஷ்டமா சித்திகள். உடம்ப சின்னதாக்குறது, உடம்ப பெருசாக்குறது, உடம்ப லேசாக்குறது, உடம்ப கனமாக்குறது, நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துக்கு போகிறது, நினைச்சத உட்காந்துறது, சாதிக்கிறது, தன்னை மறைச்சிக்கிறது, இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்கு போகிறது. ஆதிசங்கர பகவத் பாதர் கூடு விட்டு கூடு போறாரு, இதெல்லாம் அஷ்டமா சித்திகள். நிறைய ரொம்ப சாதாரண விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு அத்தனை இமயமலையில திருவண்ணாமலையில இந்த மாதிரி நிறைய சித்த புருஷர்கள் இருக்கா. ஆனா சித்தி முக்கியம் இல்லை, இந்த சித்தி எல்லாம் எதுக்குன்னா பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்தலாம், அவ்வளவுதான் ஆச்சரியம். ஆச்சனையமூர்த்தி பிரம்மாண்டமா வளர்ந்து நின்னா, ஜோரா மலை மேல ஏறி நிக்கிறா, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா இந்த சப்தம் எதிரொலிக்கிறதா. எல்லா குரங்குகளும் பார்த்து பயந்து போயிடுச்சு. ஏய், நம்மள மாதிரி சாதாரண குரங்கு நினைச்சோம்பா, இது திடீர்னு பெருசாயிடுதுப்பா அப்படின்னா பயப்படுறதுகளா ஆச்சரியமா அப்படி நிக்கிறா. மகேந்திரகிரி பர்வதம், இந்த மகேந்திரகிரி தமிழ்நாட்டுல திருக்குறுங்குடின்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு, சுந்தர பரிபூர்ண நம்பி. அந்த திருக்குறுங்குடி நம்பி கோவில் பக்கத்துலதான் அந்த மகேந்திரகிரி பர்வதம் இருக்கு. அந்த பர்வதத்து மேல ஏறிதான் ஆஞ்சநேயர் அழகா லங்கைக்கு தாவினார் அப்படின்னு காண கிடைக்க. இன்னைக்கு அந்த மலை இருக்கு. அந்த மலையை பார்த்தாலே ஒரு குரங்கோட பேஸ் இருக்கும், கரெக்டா பார்த்தா ஒரு குரங்கோட முகம் மாதிரியே அது இருக்கும். அத்தியாச்சரியமா ஜோரா அப்படி மலை மேல நின்றுட்டார். ஜெய் ஸ்ரீராம் ஒரு அழுத்து அழுத்து ஒரு தாவு தாவரா. வேற ஒரு பலமும் இல்லை, நாம பலம். நம்ம கிட்ட ஒண்ணுமே வேண்டாம், நமக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம், நமக்கு ஒண்ணுமே புரிய வேண்டாம். பகவான் இருக்கான் அப்படின்னு நாம ஜபம் பண்ணோம்னா தானா வழி கிடைக்கும், தானா வழி புரியும். நம்ம கடமையை பண்ணா போதும். கோபிகைகள்லாம் வெறும் நாம ஜபம் தானே ஜபிச்சுட்டு இருந்தா, அவளுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. கிருஷ்ணாமதி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருந்தா, கண்ணனையே அனுபவிச்சுட்டான். பக்திக்கு எதுவுமே தடை கிடையாது, மனசுதான். ஆச்சரியமா ஆஞ்சநேயர் தாவிக்கா, இவர் தாவும் பொழுது இந்த வேகத்துல நிறைய மரங்கள்லாம் இவர் கூடவே பறந்ததாம். வால்மீகி வர்ணிக்க ரொம்ப அழகு ஆதிகாவியம், வால்மீகி வர்ணனே அழகா இருக்கும். இந்த மரங்கள்லாம் கொஞ்சம் தூரம் போய் இவரை சென்ட் ஆஃப் பண்றதாம். அதுதான் அந்த ஸ்போர்ட்ஸ்ல தானா போகிறது ஆஞ்சநேயரோட. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதெல்லாம் போக முடியல, துப்பு துப்புன்னு விழறதான் கடல்ல. அப்ப வால்மீகி சொல்ல ரொம்ப பிடிச்சவாள வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பிட்டு அப்படியே அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த மரங்கள்லாம் துப்பு துப்புன்னு விழருது அப்படின்னு சென்ட் ஆஃப் பண்றதான். சாதாரண நேச்சுரல் போர்ஸ், இது போன வேகத்தை சரண்டு போகிறது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதெல்லாம் ஃபிளை பண்ண முடியல, துப்புன்னு மரங்கள்லாம் விழுந்துடும். ஆனா வால்மீகி வர்ணிக்கிறார் அழகா சென்ட் ஆஃப் பண்றது போன மாதிரி போகிறது அப்படின்னு. ஆச்சனையர் ஜோரா போற கம்பன் வர்ணிக்க, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். அஞ்சு 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 சொல்லிட்டு கூட அஞ்சனா தேவியோட புள்ள, அதனால அஞ்சு அஞ்சுன்ற பஞ்சபூதங்கள் இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் தான் பேசிக். நீ உலகம் எல்லாமே ஒத்துனுட்டா. இந்த பஞ்சபூதங்கள் ஆகாசம், காற்று, அக்னி, ஜலம், பூமி. கிளீனா இருக்கு அந்த செம்பே செப்பாவே வரும். ஆகாசம் அழகா, அதுக்கப்புறம் அதுலேருந்து காற்று. ஆகாசத்துக்கு வெறுமை சப்தம் மட்டும்தான், காற்றுக்கு சப்தம் ஸ்பர்ஷம் மேலப்படும் சத்தம் கேட்கும். ஆகாசம் வெறுமை சப்தம் மட்டும்தான், வெறுமை ஸ்பேஸ் தானே அது ஆகாசம். அப்புறம் அதுலேருந்து காற்று, காற்றுலேருந்து அழகா அக்னி. அக்னி பார்த்தோம்னா அழகா ரூபம் வந்துடுறது, காற்றுக்கு ரூபம் கிடையாது, அக்னிக்கு சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம். அதுலேருந்து ஜலம், சப்தம் உண்டு, ஸ்பர்ஷம் உண்டு, ரூபம் உண்டு, ரசம் உண்டு. அதுலேருந்து பூமி, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. நல்ல தண்ணிக்கு வாசனை கிடையாது, பூமிக்கு தான் வாசனை. இந்த அஞ்சுலேருந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையா டெலிட் பண்ணிட்டே வந்தோம்னா கடைசியில் ஆகாது. பூமியிலேருந்து கந்தத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஜலமா போயிடும். அந்த ஜலத்திலேருந்து ரசத்தை எடுத்துட்டோம்னா அழகா அக்னியாக போயிடும். இந்த அக்னியிலேருந்து ரூபத்தை எடுத்துட்டோம்னா காற்றா போயிடும். காற்றுலேருந்து சப்தத்தை எடுத்துட்டோம்னா ஆகாது. பியூட்டிஃபுல் சயின்ஸ் இது. இவ்வளவு அழகா வர்ணிக்கிற பாகவதம் வர்ணிக்கிறது, எல்லா இடத்தையும் வர்ணிக்கிறோம். இந்த பஞ்சபூதங்கள் சேர்க்கை தான் சரீரம். இந்த அந்த அஞ்சு எலிமெண்ட் எல்லாமே உலகம் முழுக்கவே வியாபிச்சிருக்கு. அந்த அஞ்சிலே ஒன்று பெற்றான், பஞ்சபூதத்துல ஒன்னான வாயு பெற்ற மைந்தர். அதனால அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி. பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு ஜலம், சமுத்திரம், சமுத்திரத்தை தாண்டான். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக. ஆறு அப்படின்னா வழிநர்த்தம், வே ஆகாசத்தை வழியா கொண்டு. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக. பிளைட் போற மாதிரி ஆகாச மார்க்கமாக அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி. ஆரியன் அப்படின்னா ராமன், ஆரியன்னா ஜென்ரலா வடக்கத்திக்காரன் தமிழ்நாடு அர்த்தம் பண்ணிட்டான். ஆரியன் அப்படின்னா ஜென்டில்மேன், நல்ல குணங்கள் உடையவன், அவனை ஆரியன்னு சொல்லுவான். எல்லாரையுமே ஆரியன்னு சொல்றது உண்டு. ஆரிய புத்திராஹா அப்படின்னு அர்ஜுனோட கூட பகவான் சொல்றான். இந்த ஆரியன்னா நல்ல குணங்கள் உடையவன். ஜென்டில்மேன், அவ்வளவு சிம்பிளா சொன்னாங்க. அவன் ராமனுக்காக தாவி அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏறி. மூணு அஞ்சு ஆயிரத்தா, அஞ்சில மூணு ஆயிரத்தி ரெண்டு இருக்கு, அப்புறம் சொல்றேன் எப்படி நிக்கட்டும். அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, மீதி ரெண்டு அஞ்சில மீதி ரெண்டு அப்புறம் சொல்லுவோம். அழகா அப்படி தாவர பகவத் தியானம் பகவன் நாம ஜபத்தோட, என் ராமன் எனக்கு வழி காட்டுவான், என் ராமன் எனக்கு எல்லாம் பண்ணுவான் நம்பிக்கையோட விடாமுயற்சி, அதான் சுந்தரகாண்டம். சட்டத்துக்கெல்லாம் சுந்தரகாண்டம் பாராயணம் சொல்லுவா. எதுக்குடான்னா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ண 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 இந்த விடாமுயற்சி தானா வந்துடும், தானா வந்துடும். விடாமுயற்சி இருந்தா ஜெயிச்சுடலாம். இந்த விடாமுயற்சி நமக்கு 99 அடி போர் போட்டுடுவோம், தண்ணி வரலையான்னு எடுத்துருவோம். ஒரு அடி போட்டா 100வது அடியில இருக்கும். நூறாவது அடிக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்து தொலைங்க பாருங்க, அதான் இம்சையே. நம்ம எல்லாரும் கடைசி வரைக்கும் போயிட்டோம், அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் அங்க அடி வாங்கிட்டு வந்து விடப்படாது. முட்டி மோதி பார்த்துடுறோம், என்னதான் ஆகிறதுன்னு பார்த்துடுறோம். இந்த கடைசியில விட்டுட்டோம்னா பிரயோஜனம் இல்லை, இவ்வளவு நாள் பண்ண பிரயத்தனம் எல்லாம் வீணா போயிடும். போய் பார்க்கணும், அது எக்ஸ்ட்ரா போய் பார்க்கணும், அதான் விசேஷம். இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா கூட டிவி பார்க்கறது விடல, ஐயோன்னு அந்த கேப்ல கூட அடுத்த சேனல மாத்தி பாக்கிறோமோ, ஒரு எக்ஸ்ட்ரா இந்த கேப் அதை பார்க்கலாம், அந்த கேப் அதை போட்டுருவோம், மாத்தி போடு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அந்த ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் பார்த்து 1.5 நிமிஷம் ஆயிரம் திருப்பி இந்த ப்ரோக்ராம். இப்படி டைம் மேனேஜ்மெண்ட் டிவியில லைஃப்ல பண்றோமோ இல்லையோ, டிவியில பர்ஃபெக்ட் டைம் மேனேஜ்மெண்ட். அசந்து போறேன், இந்த 1.5 நிமிஷம் இவ்வளவு விலையா? 1.5 நிமிஷமோ 2 நிமிஷமோ அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம், அந்த 2 நிமிஷத்தோட வேல்யூ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஆஹா, 2 நிமிஷத்துக்கு இத்தனை வேல்யூவா? அப்புறம்தான் வாட்ஸ்அப்ல சத்தங்கமே ஆரம்பிச்சு, 2 நிமிஷம் 1 நிமிஷம் சத்தங்கமே. அத்தனை வேல்யூ இருக்கு, அவ்வளவு பதம் இருக்கு. நம்ம லைஃப்ல அப்படி பண்ணணும், ஒவ்வொரு நிமிஷமும் சிக்னல்ல நிக்கிறா 40 செகண்ட்ஸ் வந்திருக்கா, இப்படி பராக்கு பார்த்துட்டு இந்தியா சரியில்லை, பிச்சை எடுக்க வரா, இது ஒன்று தட்டுறா, சக்கா வரா, டபுள் பைசா தேடுறா, இதெல்லாம் யோசிச்சு கொண்டீங்க பாரு. ராமா 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 ராமான் ஜெபிக்கணும், 40 ராமா ஜெபிச்சலாம் ஒரு செகண்டுக்கு சொல்லலாம். 40 நம்பர் பாட்டு நாம சும்மா ஆச்சு, சிக்னலும் வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஜாலியா. நிறைய டைம் இருக்கு, ட்ரெயினுக்காக நிற்கிறீங்களா, இந்த ட்ரெயின் வந்து தொலையாது, இதை விட உட்காந்து ராமா ராமான் ஜெபிக்கலாம். பல சந்தர்ப்பம் நிறைய பேருக்காக காத்துட்டு இருக்கும், சத்தியமா சொன்ன டைம் வரவே மாட்டா. கடைசியில் இருக்கு பேர் இல்லாமல் இந்தியன் பங்க்சுவாலிட்டின்னு பேரு, 4 பேர் பண்ற தப்பு 40,000 பேருக்கு எடுத்துருவா, அவ்வளவுதான். அந்த நேரத்துல ராமாராமன் ஜெபிக்கலாமே, அவ வந்தா வரட்டும், வரும் வரைக்கும் நாம சொன்ன ஜெபிக்கலாமே, வராளா 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 எட்டி பாடிவா, நமக்கு ஏற்கனவே தெரியும். இவா சொன்னா அரை மணி நேரம் கழிச்சுதான் வருவான் நமக்கு அண்ணா தெரியும். நம்ம அப்பயே அரை மணி நேரம் முன்னாடி போன இருந்து புலம்பின்னு இருப்போம், அதை விட பகவான் நாமத்தை ஜெபிக்கலாம், நிறைய டைம் இருக்கு. பகவத் தியானம் பண்றதுக்கு நாமஜபம் பண்றதுக்கு டைம் கொட்டி கடக்கு, நிறைய இருக்கு. டெய்லி நான் 10 to 11 தான் பூஜை பண்றேன், அதெல்லாம் வச்சுக்கோங்க, நிறைய டைம் இருக்கு. மற்ற சமயத்துல சுவாமியை நினைக்க வேண்டாம் யாருமே சொல்லல, எங்க வேணா எப்ப வேணா எப்படி வேணாலும் சுவாமியை நினைக்கலாம், நினைக்க முடியும். ஆசனைய ஏழு டிராவல் பண்ணிட்டு இருக்கா, அப்ப கூட ஜோர பகவத் தியானம் பண்ணிட்டே போறா. வழியில மைனாக பர்வதம், சமுத்திரராஜன் சொல்றான், ஆசனை போய் ஹெல்ப் பண்ணு, கைங்கரியம் பண்ண, ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு போடன்ற. நீங்க பகவான் நினைச்சுட்டு ஒரு காரியத்தை இறங்கிட்டா தானாகவே சகாயம் வந்து சேரும். சமாஜம் தான் நடத்துறா அப்படின்னு அவளுக்கு தெரியும், எப்படி நடக்க போறதோ நடப்பா, எப்படியோ யாரோ ஒருத்தர் பகவான் கொண்டு வந்து சேர்ப்பான், எப்படியோ நடக்கும். கடைசி நாள் வரைக்கும் இது நடக்குமா நடக்காதா என்ன பண்ண போறோம்னு பெரியவாளை கேட்டதா தெரியும். சமாஜம் சந்தோஷமா நடக்கிறதுன்றா, அது எப்படி பகவான் நடத்தி கொடுப்பான், அவளோட விசுவாசம் இருக்கு பாருங்க. தானா பகவான் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்த ஆட்சியாளர்ல கொண்டு வந்து நிக்க வைப்பான், அது எப்படி நடக்கும் தெரியாது. அவனுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. பகவான் இப்பொழுது இந்த கடைசி நேரத்தை வந்துதான் பண்ணுவார், அது அவருக்கு ஒரு த்ரில் வச்சுக்கோங்க, பிளசன்ட் சர்ப்ரைஸ். நம்ம பெரிய ஆத்துல யாருக்கா பர்த்டேன்னா ஒன்னும் சொல்லாம ராத்திரி 12 மணிக்கு எழுதி ஹாப்பி பர்த்டே பாடி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், பிளசன்ட் சர்ப்ரைஸ். இதே தான் சாமி பண்றா. ஆனா சுவாமி பண்ணா கூட டென்ஷனா இருக்கு, ஏன் அப்படி பகவான் பண்றாரோன்ற என்ன அநியாயமா இருக்கு. நீங்க பண்ணா நியாயம், சுவாமி பண்ணா தப்பு பண்ணா இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. பிளசன்ட் சர்ப்ரைஸ் சுவாமி எல்லாருக்குமே, பிளசன்ட் சர்ப்ரைஸ் தான் எப்பயுமே எல்லா விஷயத்திலையுமே. ஜாலியா இருக்கோ, பிளசன்ட் சர்ப்ரைஸா எதையானும் கொடுப்பார், நிச்சயமா நல்லதுதான் கொடுப்பார். அழகா மைனாக பர்வதத்தை அனுப்பிட்டான் ஆசிரியர் பத, தடையோ நினைச்சுட்டா. அதுக்கப்புறம் இல்லையேன்னு தெரிஞ்சுடும், இல்லப்பா நான் ராம கைங்கரியத்துக்காக போயிட்டு இருக்கேன், இப்ப வேண்டாம் அவசியம் இல்லேன்னு ஃபர்தரா போயிட்டு இருக்கேன். கவலையே படா, நாம ஜபம் அதுக்குள்ள அழகா வந்துட்டா, அவர் அரக்கி வந்துட்டா, அவளையும் ஜெயிக்கிறார். சாதாரண ஜெயிக்கிறார். புத்தி சாதுரியம், ஆஞ்சநேயர் போல புத்தி சாதுரியம் யாருக்குமே கிடையாது. அழகா வாய்க்குள்ள நுழைஞ்சு அவளுக்கு ஆகாரம்னு போறார். இவர் உடம்ப பெருசாக பெருசாக அரக்கி வாய பெருசாகின்றே இருக்கார். டக்குன்னு ஆஞ்சநேயர் உடம்ப சிரிச்சாக்கின்றார். வாய்க்குள்ள போயிட்டு காது வழியா வெளில வந்துட்டார், தூது போயிட்டான். எப்பவுமே ஒரே பிடிவாதம், ஒரே மெத்தட்ல தான் லைஃப் லீட் பண்ணணும் இல்ல, அங்கங்க கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிக்கணும் நம்மள. இதெல்லாம் சுந்தரகாண்டம் அழகா சொல்றது. பிளெக்சிபிலிட்டி, அடாப்டபிலிட்டி, இது எல்லாமே சுந்தரகாண்டத்துல யாருமே தெரிஞ்சுக்கிறதுல அதான் வைத்தறிச்சலா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆச்சரிய ஜெயிக்கிற மெத்தட்ஸ் பார்க்கணும். இப்ப வாய் பெருசாக்கணும், இதோட பெருசாகணும், 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 பெருசாக பெருசாகிட்டே இருக்கா. கடைசியா டக்குன்னு உடம்பு சிரிச்சாக்கிறார், வாய்க்குள்ள போயிட்டு வெளில வந்துடுறாரு. அவன் எதிர்பார்க்கவே இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு. அதான் வாழ்க்கை. ஜாலியா யோசிக்கணும், மாத்தி யோசிக்கிறது இல்லையா இன்னைக்கு. அதான் அதெல்லாம் ஆஞ்சநேயர் பண்றார். சுந்தரகாண்டம் முழுக்கவே ஆஞ்சநேயர் ரொம்ப அழகா சிம்பிள் டெக்னிக் சொல்லிக்கிறார். லைஃப் லீடிங் ஒவ்வொரு நாள் பொழுது எனக்கு சீக்கிரம் தான் போடுவான். நான் இப்படி மிக்சி ஆன் பண்ணும் போது பாழா போன கரண்ட் போயிடுது, சட்னி இல்ல, டென்ஷன் ஆகும். எதுக்கு டென்ஷன் ஆகணும்? மாமாட சொன்ன உங்களுக்கு நல்ல நல்ல பாக்கியம், உங்களுக்கு இன்னைக்கு சட்னி இல்ல, முடங்கா அப்படி ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடும். அப்படியே மாத்திடணும். அதை விட்டுட்டு சட்னி அரைக்க போனேன், கரண்ட் இல்லை, உங்களுக்கு ஏதாவது புரியறதா? அவாலையும் டென்ஷன் ஆச்சு. அவன் சட்னியை ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டா. ஏதோ போற அவசரம் நாலு இட்லி வாயில போட்டு அவன் ஓடி எட்டு பத்து பையனை பிடிச்சா போதும் ஓடிட்டு இருக்கா. அவா அவளுக்கு ஞாபகப்படுத்தி இட்லிக்கு சட்னி அரைக்க போனேன், கரண்ட் போயிடுத்து, என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிக்கவே படாது. நீங்க என்ன சர்க்கரை தொட்டு சாப்பிடுங்க, சுகர் பேஷண்ட் இல்லைன்னா அது வேற சொல்லணும். இல்லாட்டி வேற ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம், நீங்க இப்படி சாப்பிடுங்க. யோசிக்கோனே லைஃபை ஜாலியாக ஹேண்டில் பண்ணணும். சுந்தரகாண்டம் அவ்வளோ அழகாக சொல்லித்தர்றது. சிம்பிள் லைஃப், காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே பண்ணிக்காது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறது, பாவமாக இருக்கு பார்க்கறதுக்கு. ராமாயணம் இவ்வளோ அழகாக சிம்பிளாக சொல்லி கொடுக்கறது. ஆசிரியர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு எல்லாத்தையுமே, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாரு. அவருக்கு தானாக உதவுவரா வேண்டாம், அப்புறமா வரேன். அவர் டிப்ளமேட்டிக், ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நடந்துப்பார் ஆசிரியர். சுந்தரகாண்டம் முழுக்கவே டிப்ளமேட்டிக் வே ஆஃப் ஹேண்டிங் லைஃப். அழகா அவ்வளவு ஜெயிக்கிறான். ஒவ்வொருத்தையா ஜெயிச்சு 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 போயிட்டே இருக்க. ஜெயிக்கணும், அதான் முக்கியம். ஜெயிக்கணும், நியாயமா இருக்கணும். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் உண்டு. அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பாம்பே ட்ரெயின்ல, பாம்பே ட்ரெயின்ல மாதிரி உலகத்துல நிஜமாவே அடாப்டபிலிட்டி எங்கேயுமே கத்துக்க முடியாது. நீங்க நின்றுலாம் ஏற்றி விட்டுருவா, நின்றுலாம் இறக்கி விட்டுருவா. பாம்பே முதல் தடவை வந்தபோது பயந்தே போயிட்டேன். அப்புறமே கூட போய் நின்றுடுவேன், தானா ஏற்றி விட்டுருவா. அப்புறம் லைஃப் பாம்பேல ரொம்ப சுலபமா இருக்கு. நிறைய பேர் பாம்பேல நான் பாம்பேல அது ஓடுற வேகத்துக்கு நீ ஓட தயாரா இருந்தா வாழலாம். நீ தனியா ஓடினா உன மிதிச்சுட்டு போயிடும், சாகிறதுன்னு ஒருத்தர்கிட்ட. நீ கூடதோட கூட்டமா நின்னா அவன் எடுப்ப ஒன்னும் ஏற்றி விட்டுருவா. ஆனா எங்க இறங்க மாத்தி நின்னுக்கோ, இல்லாட்டி ஒன்னு அவளோட இறக்கி விட்டுட்டு போயிடுவான். அவரோட கஷ்டம் இருக்குல்ல. ஸ்டேஷன் எந்த பக்கம் வரதுனால கண்டுபிடிக்க முடியாது. லெப்டா ரைட்டா ஸ்ட்ரைட்டா, எல்லாமே வெஸ்டின்றா, எல்லாமே ஈஸ்ட்ன்றா. ஒரு ஸ்டேஷன் பார்த்தா ஈஸ்ட் இந்த பக்கம்ன்றா, அது ஸ்டேஷன் இந்த பக்கம்ன்றா. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இன்னி வரைக்கும் புரிய வச்சுக்கோங்களா பாம்பேல. ஆனா ஒரு ஜாலியா இருக்கு. ஆனா இந்த வேகம், இந்த டென்ஷன் தான் இத்தனை பேர் இதையும் தாண்டி லைஃப் லைவ்லியா இருக்கணும்ன்றதுக்காகவே வேதம் படிக்கிறீர்கள், மந்திரம் கத்துக்கிறீர்கள். இந்த மாதிரி மெட்ராஸ்ல வேற எங்கேயுமே நிறைய டைம் இருக்கிறதுனாலயே வீணா போயிட்டு இருக்கான். இங்க டைமே இல்லாததுனாலயே பகவத் தியானம் நன்னா வந்துட்டு இருக்கு. நான் பார்த்த உண்மையான இதுதான் சத்தியம். பாம்பே ஒரு பெரிய பலம், வதந்தி பேசுறதுக்கு டைம் இல்லை. அவனுக்கு லைஃப் ஓடுறதே பெரிய பாடா இருக்கு. அடுத்தவா தலையை உருட்டுறதுக்கு டைம் இல்ல. இதையும் தாண்டி தலையை உருட்டுறவாள் இருக்கா, அது அவ பெரியவா. அவ கதையெல்லாம் சொல்லவே முடியாது. லைஃப் ரொம்ப சுலபம், ஏத்துக்கோங்க. என்ன வர்றதோ, இது இப்படித்தான் வரணும்னு எதிர்பார்க்காதீங்களோ, என்ன வர்றதோ ஏத்துக்கோங்க. அதை சமாளிச்சுட்டு ஜெயிக்கிற ஒரு டெக்னிக்க, ஒரு புத்திய, ஒரு சாதுரியத்தை சுவாமி கொடுப்பா. ஒண்ணுமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சு வச்சு லைஃப் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்காது, ரொம்ப ஜாலியா இருக்காது, ரொம்ப மனோட்டமா அப்படி பாவம் அப்படி நத்த மாதிரி இருக்கும். புதுசு புதுசா எதாவது வரணும், புதுசு புதுசா யோசனை வரணும். அப்பதானே புத்தி மூளை வேலை செய்யும். ஆச்சரியர் அவ்வளவு அழகா ஒவ்வொன்றத்தையோ தாண்டார். எல்லாம் ஜெயிச்சு 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 போயிட்டே இருக்கார். கவலையே படாமல் எல்லாரையும் ஜெயிக்கிறார். நாகத்தை ஜெயிக்கிறார். எல்லாத்தையும் ஜெயிச்சு நூறு யோஜனை தாண்டி போய் லங்கையில் அப்படி இறங்கிறார். இன்னைக்கும் லங்கையில் இந்த ஆஞ்சநேயர் இறங்கின அந்த இடத்துல அவருடைய பாதங்கள்லாம் இருக்கு. பெரிய பாதங்கள் இன்னைக்கும் லங்கையில் உண்டு. எப்படியோ அவர் லங்கைக்கெல்லாம் போயிட்டு வாங்க. அதெல்லாம் ஒரு திவ்ய தேசம் மாதிரி தான். லங்கை போயே பார்க்கணும். ஏன்னா ஸ்ரீரங்கநாதன் அங்கே போக வேண்டிய ஆள் தான். ஏதோ பெருமாள் ஒரு கிருபா பண்ணி பாரத தேசத்தில் இருந்தாரோ நம்ம பொழைச்சோம். ஆனா ஒரு விதத்தை நல்லதா இருந்து வச்சுக்கோங்க, ஸ்ரீலங்காவுக்கு ரங்கநாதர் போயிருந்தா ஒரு ஐயங்காரும் இங்க இருந்திருக்க மாட்டார், எல்லாம் அங்க இருந்திருப்பார். ஸ்ரீலங்கா பேர் ஸ்ரீரங்கான்னு ஆயிருக்கும். இன்னைக்கு ஸ்ரீரங்கம் சொல்ற பாரு, அந்த பேர் ஸ்ரீலங்காவுக்கு வர வேண்டிய பெயர். ஏதோ பாரத மாதா புண்ணியம் கட்டின்ற ரங்கநாதனே இந்த தேசத்தை விட்டு போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சு படுத்திருந்த ஒரு தேசம் இது. நான் இங்கேயும் போக மாட்டேன், ஏன் ரங்கநாதனுக்கு போக தெரியாதா, குருவாயூரப்பனுக்கு போக தெரியாதா, உடுப்பி கிருஷ்ணனுக்கு போக தெரியாதா, இந்த தேசம் பகவானுக்கே சுகம் கொடுக்கறதுனா நமக்கா சுகம் தராது. எப்பேற்பட்ட தேசத்துல இருக்கோம் தெரியுமா, அப்பேற்பட்ட தேசம் இது, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு தேசம். ஆசை அழகா இறங்கியா சிலங்கையில் ஜம்முன்னு இறங்கிட்டா, சந்தியாவால் ஆகணும் காத்துன்னு இருக்கா. இத்தனை பெரியவனா வந்தவர் டக்குன்னு உடம்ப சுருக்கிவிட்டார், சின்ன ஒரு பூனை குட்டி சைஸுக்கு மாறுறாருன்றது காண கிடைக்க, இத்தனோண்டு ஆயிடுறாரு. அப்ப பெருசா இருக்கணும், அப்ப பெருசா இருக்கணும், இப்ப சின்னதா இருக்கணும், அப்ப சின்னதா இருக்கணும். டில்லிக்கே சிஎம்மாவே இருக்கட்டும், பேரங்கிட்ட விளையாடணும்னா குரங்கு மாதிரி கழுத மாதிரி கத்தி கோமாளித்தனம் பண்ணாதான் பேரன் சிரிப்பா தாத்தான்னு கொஞ்சம். அங்க உட்காந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டா குழந்தை வச்சுக்க தாத்தா பாவம் அப்படின்னு சொல்லி, எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு ஒரு மெத்தட் உண்டு. ஆபீஸ் டென்ஷனை ஆபீஸோட அந்த படியை தாங்கி போடணும், அப்படியே ஒப்படைச்சிட்டு வந்துடும், திருப்பி ஆத்துக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. எந்த ஒரு விஷயம் அங்கங்க அங்கங்கங்க விட்டுடும், பகவான தவிர எதையுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்களோ. நேற்று முடிஞ்சாத வீசி அடிச்சுட்டு போயிட்டே இருந்து இன்னைக்கு முடிஞ்சிருந்தா அவ்வளவுதான், சர்வம் கிருஷ்ணார்த்தம் வஸ்து கொடுத்துடும். அதே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சுக்கணும், மற்ற எதையும் மைண்ட்ல ஏத்திக்கவே கூடாது. லைஃப்ல ஃபியூச்சர் பார்த்து போயிட்டே இருக்கு, பகவான் இருக்கான், ரொம்ப அழகா இருக்கு ராமாயணம், ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்காரு, ரொம்ப அழகு. அதெல்லாம் சுந்தரகாண்டமே போயிடு, வால்மீகி மகிழ்ச்சி கேட்டாராம் ஆச்சரியர் கிட்ட, அதுக்கு சுந்தரகாண்டம்னு இது ஹனுமத் காண்டம் பேர் வைக்கலாம்னு என்ன ஆச்சரியர் அதெல்லாம் வேண்டாங்க, என் பேர்லாம் வைக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு போயிட்டாரு. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பேர் வச்சிருக்கேன், சுந்தரகாண்டம் அடடரா, நான் இவ்வளவு தூரம் சொல்லி கடைசியில என் பேரை வச்சுட்டே அப்படின்னா பாலிக்கு பார்த்துருவோம், பேர் எங்கடா சுந்தரா, எங்க அம்மா நான் எப்பயுமே சுந்தரா சுந்தரான்னு தான் கூப்பிடுவான், நிக் நேம் சுந்தரான்னு விட்டாரா, சுந்தரம் அவ அம்மாவுக்கு அவ பாங்க சுந்தரன் தானே, அதனால சுந்தரா சுந்தரான்னு கிடையாது, சுந்தரகாண்டம்னே பேர் வந்துருக்கு. இப்ப சுந்தரகாண்டம் பேர் மட்டும் யாரும் மாத்த முடியல, அதான் அதிசயமே. சரி வால்மீகி தான் விட்டுட்டாரு, அத்தனை பேர் மாத்தலாமோன்னு, கம்பர் மாத்தலாமே, துளசிதாசர், இந்த சுந்தரகாண்டம் மத்த எல்லா பேரும் மாறுறது அங்கங்க, சுந்தரகாண்டம் பேரை மட்டும் யாருக்குமே மாற்றணும், அவ்வளவு சுந்தரமா இருக்கும், அவ்வளவு சுந்தரமா லைஃபோட விஷயங்கள், குருவுடைய பிரயத்தனம், சரியா ஒரு குரு மகிமா சுந்தரகாண்டம். பகவான் கிட்டே இந்த ஆஞ்சநேயமூர்த்தி சத்குருநாதனா வந்து சீதைன்ற ஜீவனை தேடிந்து வந்து அவருக்கு அனுகிரகம் பண்றதுதான் சுந்தரகாண்டம். வழி நடக்கக்கூடிய எல்லாத்தையும் தாண்டி ஜீவன் இருக்கிற இடம் தேடிந்து வரா, அதுதான் சுந்தரகாண்டத்தினுடைய மகிமை. அதனாலதான் வாசிங்கோ அப்படின்னு பெரியவாள் சொல்றான்னா அத்தனை வசக்தி அந்த சுந்தரகாண்டம். ஆச்சரியர் அழகா வந்துட்டார், லங்கையில இறங்கிட்டார், பகவான் தான் வரத்துக்கு முன்னாடி முதல்ல ஒரு பாகவதன் அங்க நுழையணும்னு ஆசைப்பட்டுட்டான். ஆச்சரியன் வந்தா சரியாருக்கு, எப்படி கிருஷ்ணவதாரத்துல கிருஷ்ணன் வரத்துக்கு முன்னாடி பலராமர் வந்துடுறான், கோகுலத்துக்கு முதல்ல பலராமர் வரா, அதுக்கப்புறமா தான் கிருஷ்ணன் வரா, எப்பொழுதுமே முதல்ல பாகவதா வரா, அதுக்கப்புறமா தான் பகவான் வரும். விவிஐபியோட பர்சனல் செக்ரட்டரி தான் முதல்ல வருவா, அப்புறம் தானே விவிஐபி வருவா. அந்த மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி பின்னாடி வரத்துக்காக ஆஞ்சநேய மூர்த்தி முன்னாடி வந்தா. ஜோரா நம்ம கிட்ட பகவான் வரத்துக்கு முன்னாடி சத்குருநாதன் தான் நம்மள தேடிண்டு சுயம் அனுபவத்துல சொல்றேன், எடுத்தோட பகவான் பக்கத்துல வரமாட்டான், சத்குரு முதல்ல அனுப்புவான், அவர் சொல்றதை நம்மளை கேட்க வைப்பான், அவர் மேல நம்பிக்கை வர வைப்பான், அதன் பிறகு நம்மள தேடிண்டு சுவாமி வருவார். அதுதான் சுந்தரகாண்டத்தினுடைய மகிமை. அழகா ஆஞ்சனை வந்துட்டார், உள்ள நுழையலான்னு பார்க்கிறார், லங்காதேவி வந்துட்டா, லங்கையுடைய லங்கினி வந்துட்டா, ஏ குரங்கை யாருன்னு எதுக்கு உள்ள வந்தா எல்லாம் கேட்கிறார். ஆஞ்சனையர் சொல்றார், இல்ல லங்கையை சுத்தி பார்க்க வந்தேன்றார், பொய் மாதிரி, ஆனா பொய் இல்லை, சீதா தேவி தானே பார்க்க வந்தார், அதானே சொல்லணும், நான் லங்கையை சுத்தி பார்க்க வந்தேன், ஆனா மனசுக்கு நினைச்சிருந்தா சீதையை தேடிண்டு எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் அப்படி ஓப்பன் புக்கா இருந்தேன்னா தலையில நின்னா உலக அரைச்சிருவோம். எந்தெந்த விஷயத்தை எவ்வளவு தூரம் யார் யார்கிட்ட சொல்லணும்னு ஒரு நிதானம் வேணும், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் சொல்ற லங்கையே சுத்தி பார்க்க சத்தியம்தான், சீதையை தேடிண்டு வார்த்தையை சொல்லல, அவ்வளவு அதுக்கே லங்கினி விடமாட்டேன், ரெண்டு அழகா சொல்லி கொடுக்கறது பாருங்க. சுந்தர காட்டத்துல ரொம்ப அழகா இருக்கு லைஃப் லீட் பண்றதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகா. டிடிஆர் வந்து டிக்கெட் காட்டணும், நான் அங்க போயிட்டு இருக்கேன், அங்க ஒரு கல்யாணம் இருக்கு, ட்ரெயின்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல, ஒரு 10 pound நகை பெட்டியில வச்சிருக்கேன் சுத்தம். பக்கத்துல கேட்கவே வேண்டாம், தானாவே சொல்லிடுவோம். இந்த மொபைல் போன் வந்துட்டு பாருங்க, அது பிளாட்ல எல்லாம் இங்க பேசினா பக்கத்தாட்டுல கேட்கும், அவ்வளவுதான். அப்புறம் எங்காவது விஷயம் யாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. ட்ரெயின்ல எல்லாம் பேசிட்டு சண்டை போட்டு பஸ் ஸ்டாண்ட் நின்று கத்திண்டு ஊருக்கே தன் வீட்டு பெருமையா பெருமையா என்ன மூலம் சொல்லிட்டு இருக்க, சண்டாவே இருக்கு நம்ம பாக்கிறது கேட்கறது. நிதானம், எந்தெந்த இடத்துல எவ்வளவு விஷயங்கள் யார் யார் கிட்ட எப்படி பேசணும் எல்லாம் இருக்கு. லங்கினி தேவி உள்ள விடமாட்டேன்னு சார் ஆசிரியர் பார்த்தார், இடது கையால ஓங்கி ஒரு குத்து விட்டார். நான் வலது கையில் அடிச்சா பலகீனம்னு அர்த்தம், இவன் அடிக்கிறது இடது கையே ஓங்கி. ஆனா அவர் பாக்கி வந்து வச்சுக்கோங்க, ஆசிரியர் ஒரு குத்துவான் வாங்கி பாருங்க அப்பதான் தெரியும். அட்லீஸ்ட் அப்பயாவது ராமா 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 வரதான் ட்ரை பண்ணலாமே. சில சமயத்தில் அசுராளுக்கும் மற்றவாளுக்கும் கிடைக்கிற பாக்கியம் என்ன பக்தாளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஓங்க ஆசிரியர் ஓங்கி ஒரு குத்து, இடது விட்டார் ஒரு குத்து விழுந்தார். அப்பா லங்கைக்கு நல்ல நேரம் வந்துடுது தெரிஞ்சு விடுத்து கிளம்பி போயிட்டார். ஆனந்தமா ஆசிரியர் உள்ள நுழைஞ்சு விட்டா ராம தியானத்தோட. பரம விரோதிகள் இருக்கக்கூடிய இடம், மோசமான அத்தனை பேர் ஒன்னா இருக்கிற ஒரு இடம் லங்கை. அதுல என்ன தைரியத்தில் நுழைகிறாருன்னா ராம நாமம், பகவன் நாமத்தை சொல்லிட்டு எந்த இடத்துல நுழைஞ்சாலும் ஜாலியா ஜெயிச்சுட்டு திரும்பி வர முடியும். ஆனால் நிறைய நாமஜபம் பண்ணுங்க. சுந்தரகாண்ட மகாத்மி மீதி விஷயம் நாளை. ராதே கிருஷ்ணன். Radhe Krishna Krishna Radhe, Radhe Krishna Krishna Radhe, Radhe Krishna Krishna Radhe, Radhe Krishna Krishna Radhe. Radhe Krishna Krishna Radhe, Ram 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 Ram. சங்கீர்த்தனம் கோவிந்தா ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி, ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. இப்பதான் திருப்தி ஆச்சு. இருந்தாலும் தடவை சொல்லுவோம், ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. எப்பவுமே ஒத்தப்படையில சொன்னாதான் நல்லா. இன்னும் ஒரு தடவை சொல்லிடுவோம், ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஜெய் ஸ்ரீ சரயு மாதா கி, ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கி, குண்டலீக வரதா ஹரி விகடா, ஜெய் போலோ வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.